இந்த ஆண்டு முழுவதும் இயேசுவே, இந்த ஆண்டு முழுவதும் எங்களை நீ நடத்தியிருக்கிறையா, எங்களை காத்திருக்கிறையா, எங்களை பாதுகாத்திருக்கிறையா. கர்த்தாவே உமக்கு நன்றி ஐயா. நாங்கள் நிர்மூலமாகாதிருக்கிறது உம்முடைய கிருபைதான். நாங்கள் நிற்பது நிர்மூலமாகாதிருக்க உம்முடைய கிருபையா. நன்றி தகப்பனே, உம்முடைய நாமத்திற்கு மகிமையா. இந்த ஆண்டு முழுவதும் எத்தனை நன்மைகளை செய்கிறையா, எவ்வளவு நன்மைகளை செய்கிறையா, அற்புதங்களை செய்தீர், ஆரோக்கியம் கொடுத்தீர், ரட்சிப்பை தந்தீர், பாதுகாத்தீர், பராமரித்தீர், நன்மை செய்தீர். ஆண்டவரே உமக்கு நன்றி ஐயா, நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி ஐயா, உமக்கு நன்றி ஐயா. கர்த்தாவே நீர் ஒருவர் தான். நீங்கள் ஒவ்வொருவரையும் இந்த ஆண்டு முழுவதும் கரம் பிடித்து நடத்தின கர்த்தர் நீர் ஒருவர் தான் ஐயா. இயேசுவே நல்ல மேய்ப்பராய் கர்த்தாவே அனுதினம் எங்களை நடத்தியிருக்கிறையா, அன்றாடம் எங்களை காத்திருக்கிறையா. ஓ உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. 1000 நாவுகள் போதாதையா கர்த்தாவே, உமக்கு நன்றி ஐயா. எங்கள் கண்மலையே உமக்கு நன்றி. மெய்யாகவே நீர் வாழுகிறீரையா, எங்களுக்குள்ளே நீர் வாழுகிறையா, எங்கள் மத்தியிலே நீர் ஜீவிக்கிறையா. ஜீவிக்கிற தெய்வத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நன்றி பரிசுத்தாவியானவர், எங்கள் மத்தியில் நிலை கொண்டிருக்க கர்த்தருடைய ஆவியானவரே, இந்த வருஷத்தின் கடைசி ஆராதனையிலே எங்களுக்கு எந்தத்தை கட்டுத்தர விரும்புகிறோம், எந்தத்தை சொல்ல விரும்புகிறோம். நீ பேசுவையா, நீ பேசு, நீ பேசு சபையிலே, நீ பேசவே கர்த்தாவே. உடைய சத்தம் கேட்கவே, ஏதொரு மரங்களை முறிக்கிற உம்முடைய சத்தமே, பெண்மான்களை ஈன பண்ணுகிற உம்முடைய சத்தம் சபையில தொணிக்கெடுமையா, சபையில தொணிக்கெடுமையா, ஒரு வசனம் கேட்கடுமையா, ஒரு வார்த்தைகள் கேட்கடுமையா, வார்த்தைகளை அடுப்பி கொடபாக்கு. அப்பத்தினாலும் மாத்திரமல்ல, இவட வாழ்த்து புறப்படுற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பாடு பிழைப்படு, வாழவை வளரப்படு. இயேசு நாமத்தில் பிதாவே, நாம் உட்காரும். கர்த்தருடைய நாமத்துக்கு பயமுண்டாட்டும். நம்மத்திலே ஆண்டவர் செய்கிற எல்லா நன்மைகளுக்காகவும் நம்முடைய தேவாதி தேவனுக்கு பயமுண்டாட்டும். நேரப்போகிறபடியால் நாம் சீக்கிரமாக சுருக்கமாக இந்த வருஷத்தின் கடைசி நாள் செய்திக்குள்ளே நாம் கடந்து செல்வோம். என்னுடைய திருப்பிக் கொள்ளுங்கள், லூக்கா சுவிசேஷம் 17 அதிகாரம். சீக்கிரமாக வாருங்கள், சீக்கிரமாக போவோம். 17 அதிகாரம், 11 வசனத்திலிருந்து நாம் வாசிக்கேற்போம். 17 அதிகாரம், 11 வசனத்திலிருந்து நாம் வாசிக்கேற்போம்.
அவர் எருசலேமுக்கு பிரயாணம் பண்ணுகையில் அவர் சமாரியா கல்லிலேயா என்னும் நாடுகளின் வழியாய் நடந்து போனார். அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகம் உள்ள மனுஷன் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்தில் நின்று இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பீங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதைக் கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகங்குப்பற விழுந்து அவருக்கு சோத்திரஞ்சலித்தினான். அவன் சமாரியனாயிருந்தான். அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனை ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது என்றார்.
சரி, இந்த இடத்துல ஆண்டவர் இயேசு 10 குஷ்டரோகிகளை சுத்தமாக்குறதை நாம் வாசிக்கிறோம். இதனால் ஒரு பெரிய செய்தியை நான் சொல்ல விரும்பாவிட்டாலும், நம்முடைய மனம் தேவனுக்கு உண்டாக சரியான நிலைமைக்குள்ள வர வேண்டும் என்று நான் ஆண்டவருக்குள்ள விரும்புகிறேன். 10 குஷ்டரோகிகள் தூரத்தில் நின்று, இயேசுவே ஐயரே எங்களுக்கு இறங்கும், பிளீஸ் ஹேவ் மெர்சி அப்பான் அஸ் என்று சொல்லி ஆண்டவர் இயேசுவை நோக்கி கூப்பிட்டார். தூரத்தில் நின்று ஆண்டவர் இயேசுவை நோக்கி சொன்னார்கள், இயேசுவே எங்களுக்கு இறங்கும் அப்படின்னு. ஏன் தூரத்தில் நின்றார்கள் என்றால், குஷ்டரோகிகள் மற்றவர்களுக்கு கிட்டே இலக்குள்ள வர முடியாது. அந்த வியாதி அப்படிப்பட்டது, மிக கொடுமையான ஒரு வியாதி. இன்றைக்கும் இந்த விஞ்ஞானம் அறிவும் இவ்வளவு வளர்ந்தும் பெருகியும் குஷ்டரோகம் இன்றைக்கும் விஞ்ஞானத்துக்கும் மருத்துவத்துக்கும் ஒரு சவாலாகவே இருக்கிறது. இன்று வரைக்கும் குஷ்டரோகத்துக்கு மருந்து கண்டுபிடிக்கப்படவே இல்லை. இந்த கேள்விகளா இருந்தால், அக்கார்டிங் டு மை அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த பைபிள், இந்த குஷ்டரோகமும் சில பாவங்களின் பின்னணியில் இருந்து வருகிறது என்பதை நான் கண்டுகொண்டேன். இது எப்படி இருந்தாலும் குஷ்டரோகம் உள்ளவன் பாளையத்துக்கு புறம்பே இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் பழைய ஏற்பாட்டிலேயே அவர் கட்டளையிட்டிருக்கிறது. நாபிக்கு கவனிக்கிறதும் குறிப்பிடப்படுறதும் ஏற்றத்தட்ட நான் நம்புறேன். குஷ்டரோகம் உள்ளவர்கள் பாளையத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தேவனே கட்டளையிட்டார். பிரியாம் குஷ்டரோகமான போது கூட ஏழு நாள் அவளும் புறம்பே பாளையத்துக்கு புறம்பே இருந்ததும் இதற்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டாகும். எனக்கு அறிவானவர்களே, தூரத்தில் நின்று இயேசுவே எங்களுக்கு இறங்குமென்று சொல்லி அந்த குஷ்டரோகிகள் ஆண்டவர் இயேசுவை பார்த்து கூப்பிட்டார். ஏனென்றால் குஷ்டரோகியோட சரீரத்திலிருந்து எப்பொழுதும் ஒரு துர்நாற்றம் வீசிக்கொண்டிருக்கும், ஒரு துர்நாற்றம் வீசி. ஆகவே அப்படிப்பட்டவர்கள் இப்படிப்பட்ட கூட்டங்களிலே வந்திருக்க முடியாது, அப்படிப்பட்டவர்கள் சமுதாயத்திலே சேர்ந்து வாழ முடியாது, அப்படிப்பட்டவர்கள் சமூகத்திலே ஒன்றித்து வாழ முடியாது. பெரும்பாலும் எப்பொழுதும் இந்த குஷ்டரோகிகள் புறம்பாகவே இருப்பார்கள். தள்ளப்பட்டவர்களாக சமுதாயத்திலே தள்ளப்பட்டவர்களாக ஒதுக்கப்பட்டவர்களாக புறம்பே தான் இருப்பார்கள். மறுபக்கத்திலே பார்க்க போனால் இந்த குஷ்டரோகியுடைய வாழ்க்கை ஒரு நம்பிக்கையை விட்டு ஒரு வாழ்வாகும், ஒரு எதிர்காலத்தை குறித்து ஒரு நம்பிக்கையில ஹோப்லெஸ் சிச்சுவேஷன்லே வாழ்வார்கள். ஏனென்றால் அவர்களால் பிழைக்க முடியாது, வேலை செய்ய முடியாது, குடும்பம் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை, குடும்பமாக வாழ்றதுக்கு வாய்ப்பில்லை, சமூகத்தில் சேர்ந்து வாழ முடியாது, சமுதாயத்தில் ஒன்று சேர்ந்து வாழ முடியாது. ஆகவே அவர்களுடைய வாழ்க்கை ஒரு நம்பிக்கைட்டதாகவே இருந்திருக்கும். அது மட்டுமல்ல, குஷ்டரோகிக்கு தன்னுடைய வாழ்க்கையோட அன்றாடம் அவனுக்கு ஒரு போராட்டமாகவே இருக்கும். காலை எழுந்தால் மாலை வரை அந்த குஷ்டரோக வியாதியினாலே அவன் படுகிற வேதனை அது விவரிக்க முடியாதாக சொல்லுகிறார்கள். குண்டூசியால் அவர்களுடைய விரல்களில் குத்தினால் கூட அவர்களுக்கு டோகாதம், அவருடைய நிகங்கள் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக விழுந்து போயுமாம், அவ்வளவுக்கு அந்த விரல்கள் அப்படியாக அந்தகாரமாக இருக்கும்படி சொல்லி சொல்லுகிறார்கள். ஆகவே அது ஒரு பயங்கரமான வியாதி, கொடிய வியாதி, இன்று வரைக்கும் விஞ்ஞானத்துக்கு சவாலாக இருக்கிற ஒரு வியாதி. சோ இப்படிப்பட்ட குஷ்டரோகம் உள்ள 10 பேர் சமுதாயத்தினாலே தள்ளப்பட்டவர்களாக இருந்தபடியால், சமுதாயத்திலே சேர்ந்து வாழ முடியாதபடியால் அவர்கள் ஒதுங்கி இருந்து இயேசு கிறிஸ்து இந்த பக்கமாக அந்த கிராமத்தின் வழியாக வந்தபோது இந்த 10 பேரும் ஓடி வந்து கிட்ட வராமல் தூரம் நின்று கூப்பிடுறாங்க, இயேசுவே ஐயரே எங்களுக்கு இறங்கும், எங்களால் வாழ முடியல, மற்றவோடு சேர்ந்து குடியிருக்க முடியல, எதிர்காலத்து குறித்த நம்பிக்கை இல்ல, ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும். ஏன் அப்படி அவர்கள் கூப்பிட்டிருப்பார்கள் சொன்னால், ஏற்கனவே இந்த 10 குஷ்டரோகிகளும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டிருக்க வேண்டும். என்ன கேள்விப்பட்டிருப்பார்கள்? அவர் அற்புதங்களை செய்கிறார், அவர் நோய்களை சுகமாக்குறார், நன்மை சேருவதாக சுட்டி தீர்கிறார், அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை இந்த குஷ்டரோகிகள் கேள்விப்பட்டிருக்க வேண்டும். ஆகவேதான் அவர்கள் இயேசுவை கண்டபோது இயேசுவை எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டிருக்க வேண்டும். ஒரு கணம் யோசித்து பாருங்க, ஓட்டால போறால போராட்டால போற வார எல்லாரையும் பார்த்து குஷ்டரோகிகள் எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிடுமா? அப்படி முடியாது. ஆனா இயேசு அற்புதம் செய்கிறவர் என்றும் இந்த வியாதியை குணமாக்க வல்லவராக இருக்கிறார் என்றும் ஏற்கனவே அவர்கள் விசுவாசித்தபடியால் அவர்கள் தூரத்தில் வந்து நின்று அந்த விசுவாசத்தின் அடிப்படையிலே இயேசுவை நோக்கி கூப்பிடுறார்கள், இயேசுவே ஐயரே எங்களுக்கு இறங்கும். எங்க நிலைமையை மாற்ற வேறு ஒருவராலும் முடியாது, எங்களுக்கும் ஒரு எதிர்காலத்தை தர வேறு ஒருவராலும் முடியாது. இருளிலே வாழுகிற ஜனங்களைப் போல இருக்கிறோம், நம்பிக்கையற்ற நாதியற்ற மனுஷங்களைப் போல நாள்தோறும் வாழுகிறோம். கர்த்தாவே இயேசுவே எங்களுக்கு இறங்கும்படி சொல்லி அவர்கள் ஆண்டவர் இயேசுவை பார்த்து கூப்பிடுறாரு. நீங்கள் திரும்பி போய் ஆசாரியருக்கு உங்களுக்கு காண்பீங்க, ஆசாரியருக்கு உங்களை காண்பீங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்கள், தயவுசெய்து நான் சொல்றது கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. டோன்ட் லூஸ் யுவர் மைண்ட் அண்ட் ஹியர் அண்ட் தேர், பிளீஸ் லிசன். ஆண்டவருடைய வசனத்தை கருத்தாய் நாம் கற்றுக்கொள்ள நம்முடைய மனதை நாம் பக்குவப்படுத்துவோம். குஷ்ட நோய்கள் வந்து இயேசுவிடத்தில் கேட்கிற, இயேசுவே எங்களுக்கு இறங்கும் என்று இயேசு அவங்களை பார்த்து சொல்ல பார்த்து தெரியுமா, நீங்கள் போய் உங்களை ஆசாரியருக்கு காண்பீங்க. ஏன் இயேசு இப்படி சொன்னார் என்பதை குறித்து நான் யோசித்த போது ரெண்டு காரியங்கள் இடங்களில் வெளிப்பட்டது. நான் அதை குறித்து சொல்ல போறேன், கொஞ்சம் சீக்கிரம் போறேன், தயவு செய்து கவனிங்க. ஏன் இயேசு அவர்களை பார்த்து ஆசாரியருக்கு உங்களை காண்பீங்க சொல்லி சொன்னால், லேவியராகமம் 13:14 எடுத்து நீங்கள் படித்து பார்ப்பீர்களா இருந்தால், இந்த ரெண்டு அதிகாரங்களிலும் குஷ்டரோகங்களை குறித்த காரியங்களை தெளிவாய் ஆண்டவர் சொல்றதை நாம் பார்க்கக்கூடியதா இருக்கிறது. குஷ்டரோகங்களிலும் விதவிதமான குஷ்டரோகங்கள் இருக்கிறது நாம் அங்கே பார்க்கிறோம். வீட்டு குஷ்டம் என்று கூட ஒரு குஷ்டம் இருக்கிறது, சிவரில் கூட குஷ்டம் வரத்துக்கு இடம் இருக்கின்ற அந்த வேதப்பதி நமக்கு வெளிப்படுத்துறது நமக்கு ஆச்சரியம். வேதம் ஒரு விஞ்ஞான புத்தகம் மட்டுமல்ல, அது ஒரு மருத்துவ புத்தகம் சொன்ன கூட மிக. சோ குஷ்டரோகியுடைய குஷ்டரோகி கொடுத்த பிரமாணங்களை அந்த ரெண்டு அதிகாரத்திலும் எழுதி ஆண்டவர் வச்சிருக்கார். அதுல அவர் சொல்றாரு, ஒருவன் குஷ்டரோகம் சொன்னால் அவன் எங்க போகணும் தெரியுமா, கூட பிரிஸ்ட். அவன் எங்க போகணும், ஆசாரியிடத்துல போகணும். குஷ்டரோகி ஒருவர் சுகமில்லாமல் குஷ்டரோகி இருந்தாலும் அவன் ஆலயத்துக்கு ஆசாரியிடத்துல போகணும், ஆலயத்துக்கு போகணும், ஆசாரியிடத்துல போகணும். டாக்டர் இல்ல, மருத்துவத்துல இல்ல, அவனுக்கு குஷ்டரோகம் இருக்குதுதானா என்பதை கன்ஃபார்ம் பண்றதுக்கும், அந்த குஷ்டரோகத்துக்கு என்ன பிரமாணத்தை அவன் பிரமாணம் என்று அவன் அறிந்து கொள்ளவும், அவன் எங்கு போகணுமாம், ஆலயத்துக்கு ஆசாரத்தில் போகும் சொல்லி கர்த்தர் கட்டளையிடுகிறார். இங்க நான் ஒரு குறிப்பை குறிப்பிடுகிறேன், தயவு செய்து கவனிங்க, கவனிங்க. பழைய ஏற்பாட்டிலே தேவ ஜனங்கள், அதாவது இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கை எல்லாம் அந்த ஆலயத்தை சுத்தி தான் இருந்திருக்கு. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கை எல்லாம் ஆலயத்தை சுத்தி தான் இருந்தது. ஏன், ஆலயத்தில் யார் இருக்கிறாரு, ஆண்டவர் இருக்கிறாரு. வாழ்க்கையில என்ன வேண்டாலும் அங்க போ, குஷ்டரோகி வந்தாலும் ஆலயத்துக்கு போ, ஆசாரத்தில் போ. சோ ஆசாரியர் யாரு, தேவனுடைய ஊழியக்காரர், தேவனுடைய பிரதிநிதிகள். அவ தேவன் அவர்கள் மூலமாக பேசி அவர்களை கொண்டு ஜனங்களோடு இடைப்பட்டது நாம் வேதத்தின். ஆகவே ஆசாரியர் என்பது தேவனுடைய நியமனமாகும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். ஆகவே என கருமானவர்களே, ஜனங்களுடைய வாழ்க்கையெல்லாம் ஆலயத்தை சுத்தி தான் இருந்தது. அந்த அளவுக்கு ஆண்டவர் பழைய ஏற்பாட்டிலே ஆலயத்துக்கு ஆசாரியர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது நாம் பார்க்கக்கூடியதா இருக்குது. ஆகவே ஆண்டவர் சொன்னாரு, பழைய ஏற்பாட்டு பிரமாணத்தின்படி நீங்கள் ஆசாரிக்கு போய் உங்களை காண்பீங்க சொன்னார். இரண்டாவது நாம் இந்த இடத்துல பார்க்கிற முக்கியமான குறிப்பு என்னவென்றால், இயேசுவே எங்களுக்கு இறங்கும் சொல்லி அவர்கள் கேட்டபோது இயேசு அவங்களை பார்த்து உடனே அவங்களை சுகமாக்கி இருக்கணும். அல்லது போனா மார்க்கு 1 நீங்கள் 40-41 வாசித்து பார்த்தீங்களா இருந்தா, அங்கே ஒரு குஷ்டரோகி இயேசுவுக்கு முன்பாக வந்து முழங்கல் பட்டியிட்டு அவன் சொல்றான், ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க முடியும் என்றார். அப்பொழுது இயேசு மனதுருகி தன் கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்றார். நான் சொல்ற குறிப்பை நன்றாக கவனியுங்கள். அங்கு ஒரு குஷ்டரோகியே இயேசு கிறிஸ்து தொட்டு சுத்தம் உண்டு, சித்தம் உண்டு, சுத்தமாக சொல்லி குணமாக்குறாரு. ஆனா இங்க 10 குஷ்டரோகிகளுக்கு அப்படி செய்யல, நீங்க திரும்பி போய் ஆசாரியருக்கு உங்களை காண்பீங்கன்னு சொல்லி இயேசு சொல்றாரு. அப்ப இதுல இருந்து நாம கற்றுக்கொண்ட ஒரு காரியம் என்னவென்றால், எல்லா நேரத்திலும் எல்லா இடத்திலும் தேவன் ஒரே விதமாகத்தான் செயல்படுவார் என்று நாம் சொல்ல முடியாது. நான் சொல்லல பழைய குழு, எல்லா நேரத்திலும் எல்லா இடத்திலும் தேவன் ஒரே விதமாகத்தான் செயல்படுவார் என்று சொல்லி நாம் சொல்ல முடியாது. In other words, we cannot control God. நாம் ஆண்டவரை கட்டுப்படுத்தவே முடியாது. தேவன் தன்னுடைய இஷ்டப்படி, தன்னுடைய சித்தப்படி அங்காங்கே அவ்வப்போது செயல்படுகிறார். ஆகவே தேவனுடைய தேவன் எப்படி செயல்படுகிறார் என்பதை கண்டுகொள்ள வேண்டியது நம்முடைய பொறுப்பு. எப்படி ஆண்டவர் நம்மோடு இடைபடுகிறார், எப்படி தேவனுடைய கரம் செயல்படுது என்பதை கண்டுகொள்ள வேண்டியது நம்முடைய பொறுப்பு. ஆனால் ஒன்று சத்தியம் நிச்சயம் என்னவென்றால், எப்பொழுதும் எங்கும் ஒரே விதமாக ஆண்டவர் செயல்படுவார் என்று சொல்வதற்கு இந்த விதமான ஒரு ஆதாரம் இல்லை. அங்கே ஒரு குஷ்டரோகியை தொட்டு என்றால் குஷ்டரோகி உலகம் ஒருவன் தொடமாட்டான் என்ன தொத்தி சொல்லு. ஆனா இயேசுவோ
கூசாமல் தொட்டு அவனை குணமாக்கினார். ஆனா இங்க 10 பேருக்கு ஆண்டவர் ஒருவரையும் தொடவில்லை. நீங்கள் திரும்பி போய் ஆசாரியருக்கு உங்களை காண்பீங்கன்னு சொல்றார். ஆகவே என்ன நடந்திருக்குது, இவர்கள் திரும்பி போன போதுதான் அற்புதம் நடந்திருக்கிறது. நன்றாய் கவனியுங்கள், இயேசுவே எங்களுக்கு இறங்கும்படி சொல்லி அவர்கள் கூப்பிடும் பொழுது இயேசு கிறிஸ்துவனால் தங்கள் குஷ்டரோகத்தை குணமாக்க முடியும் என்கின்ற ஒரு விசுவாசம் அவர்களுக்குள்ளே இருந்திருக்க வேண்டும். ஆகவேதான் அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் இயேசுவை நோக்கி கூப்பிடுறார்கள், இயேசுவே எங்களுக்கு இறங்கும்படி சொல்லி. அவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் திரும்பி போய் ஆசாரிக்கு உங்களை காண்பீங்க சொல்லி. அப்படியே அவர்கள் திரும்பி போகும் பொழுதுதான் போகும் வழியிலே அவர்கள் சுத்தமாகிறார்கள். நன்றாக கவனியுங்கள், நீங்கள் போய் உங்களை ஆசாரியருக்கு காண்பீங்கன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொன்ன வசனத்தை கேட்டு அதுக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் போகும் வழியிலே அவர்களுடைய குஷ்ட ரோகம் நீங்கி சுத்தமானதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆகவே நான் சொல்ற கேளுங்க, ஆண்டவர் இயேசு அவங்களை தொட்டு சுகமாக்கல, குஷ்டரோக நீங்க தொட்டு சுகமாக்கல, ஆசாரியை காண்பீங்கன்னு சொன்ன பொழுது அந்த வார்த்தை அவர்கள் விசுவாசித்து அந்த வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படிந்தபடியாத்தான் ஆண்டவர் இயேசுடத்திலிருந்து அற்புதத்தை பெற்றுக் கொண்டார் சொல்லி நாம் பார்க்கிறோம். இங்க இன்னும் ஒரு குறிப்பை நாம் பார்க்க முடியும் என்றால், பெரும்பாலும் விசுவாசமும் கீழ்ப்படிவும் இணைந்தே செல்லும். விசுவாசமும் கீழ்ப்படிவும் வேதத்தில் நீங்க எடுத்து பார்த்த பெரும்பாலும் ரெண்டும் இணைந்தே செல்லும். ஆபிரகாமை விசுவாசித்தான் அவருடைய வார்த்தை கீழ்ப்படு. நான் காட்டுகிற தேசத்துக்கு போ, உன் இனத்தை விடு, தேசத்தை விடு, உன் குடும்பத்தை விடு சொல்லி நான் உன்னை காட்டிடத்துக்கு போட சொல்லுது. முதலாவது ஆண்டவுடைய வார்த்தையை விசுவாசித்தான், அடுத்தபடி அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான் சொல்லி பார்க்கிறோம். என கரிமனவர்களே, ஃபெய்த் அண்ட் ஒபீடியன்ஸ், விசுவாசமும் கீழ்ப்படிவும் இணைந்தே செல்லும். ஆகவே இங்கும் நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் இயேசுடைய வார்த்தை அவர்கள் விசுவாசித்தார்கள், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள், போகும் போதே இடை நடுவிலே வழியிலே அவர்கள் சொஸ்தமானார்கள். இப்ப ஒவ்வொருவரும் தங்களையே பார்க்கிறாங்க, தங்களை மற்றவர்களே தங்களை பார்க்கிறாங்க. ஒவ்வொரு ஐயா, என் கையில இருந்த வடுக்களை கூட காண இல்லை, குஷ்டரோகத்தில் என்ன கொடுமையை காண முடியும், அவருடைய தோலெல்லாம் மாறி போச்சுது, காயம் எல்லாம் மாறி போச்சுது, அடையாளம் கூட இல்லை, குஷ்டரோகியோடு மற்றவர்களால் சொல்லப்படாத அளவுக்கு ஒரு நிமிஷத்திலே அவர்கள் குணமாக்கப்பட்டார்கள். ஒரு நாள் ஹாஸ்பிட்டல் இருக்கல, ஒரு இன்ஜெக்ஷன் போட இல்ல, ஒரு டேப்லெட் எடுக்க இல்ல, ஆண்டவர் இயேசுடைய வார்த்தையை விசுவாசித்து அதற்கு கீழ்ப்படிந்து போகும் வழியிலே ஆசாரியருக்கு தங்களை காண்பிக்க போகும் வழியிலே அவர்கள் சுத்தமானார்கள், சுத்தமானார்கள் சொல்லி நாம் பார்க்கிறோம். என கரிமானவர்களே, இந்த அற்புதத்தை பார்த்த 10 பேருக்கும் அப்பா எல்லையற்ற மகிழ்ச்சி. யோசித்து பாருங்கள், எத்தனை ஆண்டுகள் இவர்கள் குஷ்டரோகத்தினால வேதனைப்பட்டிருப்பார்களோ, கஷ்டப்பட்டார்களோ, வேதத்தில் அதை ரெக்கார்ட் ஆக இல்லை. ஆனால் இத்தனை ஆண்டுகள் அனுபவித்த வேதனையெல்லாம் நீங்கி ஒரு இமைப்பொழுதிலே அவர்கள் நோய்கள் சுகமான போது, குஷ்டரோகம் நீங்கின போது, இந்த 10 பேருக்குள்ளும் விவரிக்க முடியாத ஒரு மட்டற்ற ஒரு மன மகிழ்ச்சி அவர்களுக்கு பொங்கி எழுந்திருக்கும். ரைட், இந்த வேளையில தான் நடந்த சம்பவத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். என்ன நடந்திருக்குது, 10 பேரும் சுத்தமானாங்க, ஆனா ஒருத்த மாத்திரம், அதுல ஒருத்த மாத்திரம் தான் சுத்தமானதை பார்த்து தன்னை சுத்தமாக்கிறவரை நோக்கி ஓடிவார். பத்தவர் பாத்துல விழுகிறார். என்ன தெரியுமா, ஆண்டவரே இதுவரைக்கும் நான் குஷ்டரோகியா இருந்தேன், இப்ப நான் குஷ்டரோகி இல்லை, இதுவரைக்கும் என்னோட வாழ்க்கை குறித்து நம்பிக்கை இல்லாமல் இருந்தேன், ஆனா இப்ப அப்படி இல்லை, என்னோட வாழ்விலே ஒரு புதிய ஆரம்பத்தை நீர் ஆரம்பித்திருக்கிறேன், என் வாழ்விலே ஒரு புதிய அத்தியாயத்தை நீ எழுதியிருக்கிறேன், என் வாழ்க்கையை மாற்றியிருக்கிறேன், என் நோய்களை குணமாக்கியிருக்கிறேன். நன்றியுள்ள இருதயத்தோடு, நன்றியுள்ள இருதயத்தோடு கர்த்தர் தனக்கு செய்த இந்த நன்மையை உணர்ந்து, ஆரோக்கியத்தை உணர்ந்து, சுகத்தை உணர்ந்து, பலத்தை உணர்ந்து, நன்றியுள்ள இருதயத்தோடு ஓடி வந்து அவர் பாதத்தில் துப்பிட்டு கொள்கிறார். அவன் ஒரு சபாரியனாக இருந்தாரு சொல்லி, அவன் அப்படி வந்து அந்த நன்றியுள்ள இருதயத்தோடு அவன பாதத்தில் விழும் பொழுது ஆண்டவர் வாயிலிருந்து வார்த்தை வருது. என்ன தெரியுமோ, அவர் கேட்கிறாரு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மிகுதி 9 பேரும் எங்கே? ஆகவே என்னுடைய செய்திக்கு தலைப்பு மறவாதே நீ பனமே என்று சொல்லி நான் தலைப்பு கூட விரும்புகிறேன், மறவாதே நீ பனமே. ஏனென்றால் பொதுவாக மனுஷர் நன்றி மறந்துடுவான், நன்றி மறந்துடுவான். ஆகவே மறவாதே நீ மனமே சொல்லி இந்த இடத்துல அப்படி ஒரு தலைப்பு கொடுத்த கவனிங்க, 10 பேர் சுத்தமானாங்க, ஒருத்த மாத்திரம் அந்த நன்றி உணர்வோடு திரும்பி வந்து அவர் பாதத்தில் விழுகிறார். ஆண்டவரே உம்மாலே தான் நான் குணமானேன், ஆண்டவரே நீதான் என்னை வாழ வைத்திருக்க, ஆண்டவரே நீதான் எனக்கு நன்மை செய்திருக்கிற என்கின்ற ஒரு நன்றி உணர்வோடு ஓடி வந்து அவர் பாதத்திலே விழும்பொழுது ஆண்டவர் கேட்கிறாரு, மிகுதி 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்த, ஆண்டவருக்கு நன்றி சொல்ல இந்த அந்நியனை தவிர வேர் ஒருவரும் காணோமே, ஒரு விசுவாசம் ரட்சித்தது போல் சொல்லி ஆண்டவரவனை ஆசீர்வதிச்சு அனுப்புறது நாம் பார்க்கக்கூடியதா இருக்கு. கருமானவர்களே, இதுல இருந்து நாம் கற்றுக்கொள்கிற காரியம் என்ன? நாம் எல்லோருக்கும் ஆண்டவர் நன்மை செய்திருக்கிறார். நாம் எல்லோருடைய குஷ்டங்களையும் ஆண்டவர் குணமாக்கி இருக்கிறார். நாம் எல்லோரும் குஷ்டரோகிகளாக தான் இருந்தோம். ஒருவேளை நீங்க கேட்கலாம், பாஸ்டர் எங்களுக்கு இங்க இருந்தது குஷ்டரோகம் சொல்லி. வேதத்துல குஷ்டரோகம் பாவத்துக்கு அடையாளமாக இருக்கிறது, பாவத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, குஷ்டரோகம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மனுஷோட சரீரத்தை மாத்திரம்தான் கொல்லும். குஷ்டரோகம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மனிதனுடைய சரீரத்தை தான் கொல்லும். ஆனால் பாவமோ சரீரத்தை மட்டுமல்ல நம்முடைய ஆத்மாவையும் கொல்ல வல்லது என்பதை நாம் மறக்கக்கூடாது. ஆகவே நாம் எல்லாருடைய பாவ குஷ்டத்தை நீக்கி நம்மை சுத்தமாக்கின ஆண்டவர் இயேசுவுக்கு நன்றியுள்ள பிள்ளைகளாய் வருஷம் முழுவதும் வாழ்நாள் முழுவதும் நம்மை குணமாக்கின, நம்மை சுத்தமாக்கின ஆண்டவருக்கு நன்றி உள்ளவளாக இருக்கணும். படிங்க 103 சங்கீதம் 1-2 வசனங்களை படிங்க. 103 சங்கீதம் சீக்கிரம் படிங்க. 103 சங்கீதம், சங்கீதக்காரன் நன்றி மறவாத சங்கீதக்காரன் எழுதி வைத்திருக்கிற வார்த்தைகளை பாருங்க. 103 சங்கீதம், அதிகமாக நாம் எல்லாரும் ஆராதனை முடியும் பொழுது சொல்ற வார்த்தைகளை படிங்க.
என்
ஆத்துமாவே கவனிங்க, என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே, அரைகுறியாக அல்ல, பாதி பாதியாக அல்ல, என் முழு உள்ளமே
அவருடைய பரிசுத்த நாமத்தை
ஸ்தோத்தரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. ஏன் தெரியுமோ, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, ஏன் தெரியுமோ, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, மறவாதே நீ மனமே. உபகாரம் என்றால் என்ன? அவர் நமக்கு செய்த நன்மைகள் உதவிகளை மறவாதே நீ. சங்கீதக்காரன் தன் ஆத்மாவை பார்த்து தானே சொல்லிக்க, என் ஆத்மாவே, என் ஆத்மாவே, அவர் உனக்கு செய்த நன்மைகளை மறவாதே, மறவாதே, மறவாதே நீ மனமே சொல்லி. எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை நாம் மறக்கக்கூடாது. அவர் நமக்கு தந்த ரட்சிப்பை நாம் மறக்கக்கூடாது. அவர் நமக்கு இந்த ரட்சிப்பை தருவதற்காக அவர் பட்ட பாடுகளை கூட நாம் மறந்துடக்கூடாது. பாருங்க, இந்த ரட்சிப்பை நமக்கு தருவதற்கு, நீயும் நானும் பரிசுத்த வஸ்திரத்தை தரித்துக் கொள்வதற்கு, உன்னையும் என்னையும் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக ராஜாக்களாக ஆசாரியர்களாக மாற்றுவதற்கு, நீயும் நானும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு அவர் பட்ட பாடு கொஞ்சமா? கொஞ்சம் யோசித்து பார். ஒரு மனுஷனுக்காக ஒரு மனுஷன் மரிக்கலாம், கிறிஸ்தவில் அதை பார்க்கிறோம். ஆனா ஒரு மனிதனுக்காக இறைவன் தெய்வம் மரித்தார். இதுதான் கிறிஸ்தவம் நான் சொல்றேன், இதுதான் கிறிஸ்தவத்திற்கு மிகப்பெரிய ஒரு தத்துவம் நான் சொல்லுவேன். ஒரு மனிதனுக்காக இறைவன் மறித்து மண்ணான மனுஷன். இந்த 103 சங்கீதத்தில் நீங்கள் படி வாசிட்டு போனா, நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார், மண்ணென்று நினைவு கூர்றார். மண்ணெண்டு தேவனால நிரம்பிக்கப்படுற மனுஷனாகிய எனக்காகவும் மா வல்லமுள்ள தேவன் பலியானாரே. ஆகவே மண்ணான மனுஷனாகி என்னையும் மகிமைப்படுத்துவதற்காக, பரலோக ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வதற்காக, மண்ணான மனுஷனாகி எனக்காக உனக்காக தன் உயிரையும் கொடுத்து இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை இலவசமாக தந்திருக்கிறார். ஆகவேதான் இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையட்டி இருப்போமா இருந்தால் வரும் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம் என்று வேதம் நம்மை எச்சரிக்கிறது. ஆகவே இந்த ஆண்டு முழுவதும் உன்னுடைய ரட்சிப்பை நீ காத்துக்கொண்டாயா? கர்த்தருக்கு நன்றி சொல்லு. இந்த ஆண்டு முழுவதும் உன்னுடைய ரட்சிப்பை நீ காத்துக்கொண்டாயா? ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. ஏனென்றால் இந்த ஆண்டு ரட்சிக்கப்பட்ட சிலர் இந்த ஆண்டு தங்கள் ரட்சிப்பை இழந்து போயிருக்கலாம், யாருக்கு தெரியும். ஆனா தேவ கிருபையினால இத்தனை ஆண்டுகளுடைய ரட்சிப்பை நீ காத்துக்கொண்டாய். அது உன் சுய பலத்தில அல்ல, உன் சுய புத்தியிலே அல்ல, உன் சுய பக்தியிலே அல்ல, தேவனுடைய கிருபையினால இன்று வரை நம்முடைய ரட்சிப்பை நாம் காத்துக்கொண்டிருக்கோம். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாடும். அது மட்டும் இந்த ஆண்டு முழுவதும் நீ பரிசுத்தமாய் வாழ்ந்திருக்கு சொல்லுறாயா? அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. ஏனென்றால் உன் சுய புத்தியிலும் உன் சுய பக்தியிலும் நீ ஆண்டவருக்காக பரிசுத்தமாக வாழ்ந்தாயோ? இல்லை, இல்லவே இல்லை. தேவனுடைய கிருபையினாலே இந்த அளவுக்கு நீ பரிசுத்தமாக வாழ்ந்திருக்க, அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. அது மட்டுமல்ல, இந்த ஆண்டு முழுவதும் உன் விசுவாசத்தை நீ காத்துக்கொண்டாயே? ஓ, என்னுடைய திறமையினாலே என் விசுவாசத்தை காத்துக்கொண்டு நீ சொல்ல போறாயா? நாம் சொல்ல முடியாது. தேவ கிருபையினால் இந்த ஆண்டு முழுவதும் நம்முடைய விசுவாசத்தை காத்துக்கொண்டோம். மறவாதே டி மனவே, நன்றி சொல்லி. எத்தனையோ போராட்டங்கள் வந்தது, உங்களுடைய மனத்தோட்டு சொல்லுங்க, உங்களுடைய நெஞ்சத்தோட்டு சொல்லுங்க. இந்த ஆண்டு முழுவதும் எத்தனை போராட்டம் வந்தது, எத்தனை நெருக்கடிகள் வந்தது, கண்ணீர் விட்ட நேரங்கள் உண்டல்லவா, கலங்கின நேரங்கள் உண்டல்லவா, என்ன செய்து என்று யோசித்து பது தெரியாமல் திகைத்த காலங்கள் நேரங்கள் உண்டல்லவா. தேவாதி தேவன் அவர் ஒருவரே, அவர் ஒருவரே, அவர் ஒருவரே நம்மை நடத்தி இம்மட்டுக்கு நம்மை காத்து நம்முடைய விசுவாசத்தை பாதுகாத்துக் கொள்ள நமக்கு கிருபை அளித்த பரம தேவனுக்கு நம்முடைய வாழ்வில் என்றென்றைக்கும் கனமும் துதியும் உண்டாவதாக. ஹல்லேலூயா. மறவாதே நீ மனமே. என கரிமானவர்களே, ஆண்டவன் நமக்கு செய்த நன்மைகளை நாம் உணர்ந்து அமர்ந்து கர்த்தருக்கு நன்றி சொல்றவர்களாக, ஒரு நன்றி உள்ளவர்களாக. சொல்ல போனால் ஒரு ஆண்டின் முடிவில் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் கொஞ்சம் ஆண்டவுடைய பாதத்தில் அமர கற்றுக்கொள்ளும். அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். சிலருக்கு ஆண்டவுடைய பாதத்தில் அமர்ந்திருக்கு தெரியாது. ஒரு மணி நேரம் உட்கார்ந்து செபிக்கன்னு சொன்னால் அங்கால நெழுகிறது, இங்கால நெழுகிறது, அங்கு எழும்பி போறது, இங்கு எழும்பி போறது, அந்த போத்துல எடுக்கிறது, இந்த கப்பு எடுக்கிறது, ஊத்துறது, குடிக்கிறது. வண்ணவர் கூட நமக்கு சில நேரத்தில் ஆண்டவுடைய பாதத்தில் நம்முடைய ஆத்மாவை அமர பண்ணி, நம்முடைய ஆத்மாவை நம்முடைய ஆவியை அமர பண்ணி ஒரு மணி நேரமாவது அமர்ந்திருந்து நம்முடைய சிந்தனைகளை கர்த்தருக்கு நேராக திருப்பி நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் பார்த்து, இத்தனை ஆண்டுகள் இவ்வளவு பலவீனமான என்னையும் நடத்தி இருக்கிறாரு, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல், எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாத பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியால் இரக்கத்தை பெறவும், ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்ய கிருபையை அடையவும் தைரியமாய் அவர் சன்னிதானத்திலே சேரக்கடவுன்னு எபிரேயர் 4 நாம் வாசிக்கிறோம் இல்லையா. இந்த ஆண்டு முழுவதும் நாம் தேவனுடைய பிரசன்னத்திலே எப்படி பிரவேசித்தோம், எப்படி தேவனுடைய சமூகத்திலே போய் நின்று அப்பா பிதாவே என்று கூப்பிட்டோம், ஜெபம் பண்ணி நாம் மண்டாடும். உன்னை இருதயத்தை தொட்டு சொல்லு, இந்த ஆண்டு முழுவதும் நீ செய்த விண்ணப்பங்கள் எத்தனை, உன்னை இருதயத்தை தொட்டு சொல்லு, இந்த ஆண்டு முழுவதும் நீ செய்த ஜெபங்கள் எத்தனை, உன் ஜெபங்களுக்கு ஆண்டவர் பதில் தந்திருக்கிறார், எத்தனை விண்ணப்பங்களை ஆண்டவர் கேட்டிருக்கிறார், எத்தனை ஜெபங்களுக்கு ஆண்டவர் பதில் தந்திருக்க, நன்றி சொல்லு. மறவாதே நீ மனவே. அந்த 9 பேரை போல, அந்த பெருங்கூட்டம் நன்றி இல்லாமல் போனது போல, நீங்கள் நானும் கூட ஆண்டவருக்கு நன்றி இல்லாத கூட்டமாக போயிடாதபடி, நன்றி இல்லாத பிள்ளைகளாக போயிடாதபடி, வருஷம் முடிவில் ஒவ்வொரு தேவோட பிள்ளைகளுக்கும் நான் சொல்லுகிற புத்திமதி என்னவென்றால், இந்த 2-3 இந்த ஆண்டை நாம் முடிக்க போகிறோம், இந்த நேரத்தில் நான் சொல்லிக் கொள்ற புத்திமதி என்னவென்றால், புது வருஷத்தை எப்படி கொண்டாடுவோம் சொல்லி உலகம் ஒருவேளை சிந்திக்கலாம், ஒருவேளை நாமும் உலகத்தின் பிள்ளைகளாக இருக்கும் பொழுது நாமும் அப்படி சிந்தித்திருக்கலாம். ஆனா உலகத்திலிருந்து உள்ளே தேவனுடைய பிள்ளைகளாக சபைக்குள்ள வந்த பிற்பாடு புது வருஷத்தை எப்படி கொண்டாடுகிறது, என்ன உடுப்படுகிறது, என்ன சாப்பாடு செய்கிறது, எந்த இடத்துக்கு போறது, யாரை கூப்பிடுறது, எந்த வீட்டுக்கு போறது, என்ன ஃபேஷன்ல நகை எடுக்கிறது, எந்த ஷூவை வாங்குறது, இங்க பாருங்க, இதையெல்லாம் நான் தப்புன்னு சொல்லல. நாம் அடுத்தவர் வீட்டை விசிட் பண்றது பாவம் இல்லை, நமக்கு விரும்பின விருந்தாளிகளை வீட்டுல கூப்பிடுறது பாவம் இல்லை, நல்ல உடுப்படுக்கிறது பாவம் இல்லை, நல்ல சாப்பாடு செஞ்சு சாப்பிடுறது பாவம் இல்லை. ஆனா நான் சொல்ல வர காரியம் என்னவென்றால், அவைகளுக்கு நாம நம்முடைய வாழ்வில முதலிடம் கொடுத்துருக்கூடாது, அவைகளுக்கு நாம நம்முடைய வாழ்வில முன்னுரிமை கொடுத்துருக்கோம். முதலாவது தேவன் ஆண்டவரே, இந்த ஆண்டு முழுவதும் நடத்திருக்கு, அடுத்த ஆண்டுக்கு நான் கொண்டு போக போறேன், இந்த மனுஷன் நான் அமர்ந்திருந்தேன், இந்த ஆண்டு முழுவதும் என்னை எப்படியாக நடத்தியிருக்க, எங்கே நான் தவறி இருக்கிறேன், எங்கே நான் பிள்ளைகளை விட்டிருக்கிறேன், நான் செய்ய வேண்டியவைகளை எங்கே நான் செய்யாமல் விட்டிருக்கிறேன், நான் செய்யக்கூடாதவைகள் எங்கே நான் செஞ்ச கத்தர துக்கப்படுத்திருக்கிறேன். Think about that. We have to sit at the feet of Christ to seek the kingdom of God first of all in our life. ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்க கற்றுக்கொள், அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்துகொள், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். ஆண்டவருடைய பாதத்தில் தேவனுடைய பிள்ளைகள் அமர்ந்திருக்கணும், அவரை பாடி ஆராதிச்சு நம்ம ஆராய்ஞ்சு எங்கெங்க நாம தவறி இருக்கிறோம், எங்கெங்க பிள்ளைகளை விட்டிருக்கிறோம், எங்கெங்க ஆண்டவரை துக்கப்படுத்தி இருக்கிறோம், அவர் செய்ய வேண்டும் என்று நியமித்த கிரியைகளை எங்கெங்கு செய்யாமல் விட்டிருக்கிறோம், எங்கெங்கு நாம் செய்யக்கூடாதவர்களை செய்து தேவனை துக்கப்படுத்தி இருக்கிறோம். நான் அடிக்கடி சொல்றது இவரை கவனிங்க, 2013 முடிய போது ஒன்று அஸ்தமனமாகிறது, இன்னொன்று உதயமாகிறது. அப்படியானால் ஒன்று முடியும் பொழுதுதான் இன்னொன்று ஆரம்பமாகுமோ? 13 முடியுது, அஸ்தமனமாகுது. 14 ஆரம்பமாக போகுது. நான் அடிக்கடி சொல்ற ஒரு காரியம், என்ன கவனிங்க, என்ன கவனிங்க, கேட்க காதுள்ளவன் கேட்கிறது. சோ நான் என்ன நம்புறேன்னா, ஆண்டவருடைய பியூரோல, ஆண்டவருடைய ஆபீஸ்ல எல்லாருக்கும் ஒரு ஃபைல் இருக்கு. மல்கியாவில் சொல்லப்படுகிற ஞாபக புஸ்தகம் என்று ஆண்டவர் எழுதுகிற டயரி இருக்குது. பின்பு நான் பார்த்துக் கொண்டிருக்கும் பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது என்று வெளிப்படுத்தல நாம் பார்க்கிறோம். புத்தகம், ஜீவ புத்தகம் மட்டுமல்ல, புத்தகங்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. பின்பு நான் பார்த்துக் கொண்டிருக்கும் பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது. நான் என்ன சொல்ல வருகிறேன், நம்ம ஆண்டவருடைய பியூரோல ஆபீஸ்ல நம்ம எல்லாருக்கும் ஒவ்வொருத்தர் குறித்து ஒரு ஃபைல் இருக்கு. ஐ பிலீவ் சோ. இதுக்கு வேதத்தில் என்ன ஆதாரம் மட்டும் பார்த்து கேட்கிறாரு. எலகவனி என்ன, இந்த ஆண்டு முழுவதும் நாம எப்படி வாழ்ந்தோம், என்ன செய்தோம், நமக்கு கொடுக்கப்பட்ட நாட்கள், நமக்கு கொடுக்கப்பட்ட காலம், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆரோக்கியம், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆற்றல், அறிவு, பலம், சுகம், ஆஸ்தி, அந்தஸ்து, இவை எல்லாவற்றையும் வைத்து நாம எப்படி வாழ்ந்தோம், எப்படி ஜீவித்தோம், இந்த ஆண்டை நாம எப்படி கழித்திருக்கோம். ஒவ்வொருவருக்கும் ஒரு ஃபைல். நீங்க நம்புனா நம்புங்க, நம்பாட விடு. ஆனா ஒரு நாள் வரும், ஒரு நாள் வரும், ஒரு நாள் வரும். அப்ப நான் இப்ப சொல்றத நீங்க யோசிப்பீங்க, ஆனா அந்த நேரத்தில் டூ லேட்டா போயிடும். ஆசிரியர் இப்படிதான் சொல்லுவாரு, சரி சொல்லிட்டு போகட்டும் அப்படின்னு ஒரு மனதில் நீ யோசிக்கிறாயோ, இட் இஸ் அப் டு யூ, பட் ஐ நோ வாட் ஐ ஆம் சேயிங். 2013 ஆண்டு கழிகிறது, ஒளிகிறது, முடிகிறது, மறைகிறது. ஆனா இந்த நேரத்தில் நாம் செய்யக்கூடிய காலம் என்ன, ஒருவரை நாம் என்ன நினைப்போம், ஓ எஸ் பாஸ்டர், இந்த ஆண்டு நான் அதிக மனசத்தோடு சொல்லு, எத்தனை நாள் இந்த வருஷம் ஜெபம் பண்ண விட்டுருக்க சொல்லு, உன் மனதை தொட்டு சொல்லு, எத்தனை நாள் இந்த வருஷம் நீ ஜெபம் பண்றதை ஸ்கிப் பண்ணியிருக்க, உன் மனசத்தோடு சொல்லு, இந்த ஆண்டு நீ எத்தனை நாள் வேதத்தை படிக்கிறதுக்கு நெக்லெக்ட் பண்ணிருக்க சொல்லு. போன புதன்கிழமை கிறிஸ்மஸ், அப்பா இருக்கிறது கிடம் இல்லை, பின் ரூம் ஃபுல், ஆனா இன்றைக்கு காலி. அப்ப நான் என்ன நினைக்கிறேன், இவங்க எல்லாம் கிறிஸ்துமஸ் கிறிஸ்டியன்ஸ், கிறிஸ்துமஸுக்கு வருவாங்க, புறாக்கில காண கிடைக்க ஒருவேளை அடுத்த கிறிஸ்துமஸ் தான் வருவாங்களோ, ஐ டோன்ட் நோ எக்ஸாக்ட்லி. இன்னும் சிலரை பார்த்தா யாராவது கெஸ்ட் வாராங்களோ சொல்லுங்க, ஆனா வார். சோ இவங்க என்ன, இவங்க எல்லாம் கெஸ்ட் கிறிஸ்டியன்ஸ், டோன்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட். சிலர் ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் ஆராதனைக்கு வருவாங்க, அதுக்கு பிறகு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை. நான் நினைக்கிறேன், இவங்க எல்லாம் சண்டே கிறிஸ்டியன்ஸ். சிலர் தான் சொல்ல வருத்தப்படுற, சிலர் தான் அன்றாட கிறிஸ்தவா இருக்கிறார். அனுதினம் ஆண்டவரை தேடி, அனுதினம் ஜெபம் பண்ணி, அனுதினம் ஆண்டவருடைய வேதத்தை படிச்சு, அனுதினம் அவருடைய முகத்தை தேடி அன்றாடம் இயேசுவோட வாழுகிற கூட்டம். நேற்று முந்தநாளும் ரெண்டு நாள் ஜெபம் பண்ணி சொல்லி ரெண்டு ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிச்சேன், பலரை காணல. ஆண்டவர் வந்தாரு, தேடினாரு, பலரை காணல, போயிட்டார். பட் ஐ பிலீவ் எல்லாமே டைரியில எழுதப்படும். இப்படி சொல்லும் பொழுது யாராவது நான் குற்றப்படுத்துறேன்னா அது என்னோட நோக்கம் அல்ல. என்னோட மனசுல இருக்கிறத நான் அப்படியே சொல்றேன், God knows everything. சோ இந்த ஆண்டை நாம இப்படி கழிச்சிட்டோம்னு வைங்க, இப்ப நான் வருஷத்தின் கடைசியில வந்து இப்ப ஆண்டவரை பார்த்து கேட்கிறேன், ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த ஆண்டு நான் செய்யாம விட்ட பல காரியங்களுக்காக என்னை மன்னியும், செய்யக்கூடாதவர்களை செய்ததுக்காக என்னை மன்னியும், ஆண்டவரே இந்த வருஷத்தை நான் விட்டுட்டேன், என்னை பொறுத்துக் கொள்ளும்னு சொல்லி நாம் உண்மையா நாம கேட்டா நான் அடிச்சு சொல்றேன், ஆண்டவர் மன்னிப்பார், மன்னிப்பார். நான் மெய்யான மனம் திரும்புவதற்கு ஆண்டவர் மதிப்பளிக்கிற மட்டும் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆண்டவரே இந்த ஆண்டை நான் மிஸ் பண்ணிட்டேன், நான் எத்தனையோ காரியங்களை செஞ்சிருக்கலாம் ஆனா விட்டுட்டேன், எத்தனையோ நாட்கள் நான் ஜெபம் பண்ண விட்டுருக்கேன், என் மனசாட்சி தெரியும், இப்போ வேதத்தை நான் படிக்காம விட்டுருக்கேன், ஆராதனைகள் மிஸ் பண்ணிக்கிறேன், பைபிள் ஸ்டடியை மிஸ் பண்ணிக்கிறேன், ப்ரேயர் மீட்டிங்கை மிஸ் பண்ண, லார்ட் ப்ளீஸ் ஃபர்கிவ் மீன்னு சொன்னா ஆண்டவர் நம்மளை மன்னிப்பார். ஆனால் 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 உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன் இல்லையா, என்ன சொல்ல வரேன், திரும்ப ஒரு தடவை 2013 ஆண்டு ஆண்டவர் தரவே தரமாட்டார், மன்னிப்பார். ஆண்டவரே என்னை மன்னிக்கிறதுக்கு தயப்படுத்திருக்கான்னு வேதம் சொல்றது, மன்னிப்பார். மன்னிப்பார். ஆனால் 2013 ஆண்டு உனக்கும் எனக்கும் இன்னொரு தடவை திரும்பி தரவே மாட்டார். ஆகவே நாட்கள் பொல்லாதவைகள் ஆனபடியால் நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நீயும் நானும் ஞானம் மற்றவர்களை போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களை போல நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்துங்கள் என்று எபேசியர் 5 வாசிக்கிறோம். அப்படியானால் காலத்தை பிரயோஜனப்படுத்துறவர்கள் தேவனுடைய பார்வையிலே ஞானவான்கள். அம்மா நான் சொல்றது கொஞ்சம் யோசி, ஐயா நான் சொல்றது கொஞ்சம் சிந்தி. தங்கள் நாட்களை பிரயோஜனப்படுத்துறவர்கள், தங்கள் காலத்தை பிரயோஜனப்படுத்துறவர்கள் தேவனுடைய பார்வையிலே ஞானவான்கள். உடனே சிந்தி, நீ நாட்களையும் காலத்தை எப்படி பயன்படுத்தி இருக்கிறாய்? இந்த ஆண்டு முழுவதும் தேவனால உனக்கு அளந்து கொடுக்கப்பட்ட நாட்கள். அடுத்த வருஷத்தை காணாமல் இந்த வருஷம் பலர் போய்விட்டார்களே. நாமளே பல சில ஃபினல் சர்வீஸுக்கு போயிருக்கிறோமே, நினைத்திருப்பார்கள் அடுத்த வருஷத்தை காண மாட்டோம். இந்த வருஷம் அடிச்ச வெள்ளங்களினாலும் புயலினாலும் பிலிப்பைன்ஸ் போன்ற தேசங்களிலே ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஒரே நாளில் அள்ளுண்டு போனார்களே, வாரிக்கொண்டு போகப்பட்டார்களே. நினைத்து பார்த்திருப்பார்களா எத்தனை படித்தவர்கள், எத்தனை பணக்காரர்கள்? நினைச்சு பார்த்திருப்பார்கள். 2014 ஆண்டு நான் பார்க்காமலே போடுவேன் நினைச்சு கற்பனை கூட பார்த்திருக்க மாட்டேன். வந்தது வெள்ளம், அடிச்சது போயில, அள்ளிட்டு போயிட்டு பாருங்க. வீரனோ 14 எப்படி இருக்கும்? ஒரா மனுஷன் சோதனை காட்டத்தில் போற மனுஷன் சாத்திர காலத்தில் கொடுக்கிறான் கைய கொடுக்கிற டேட்டா சொல்லு எதிர்காலத்தில் எவ்வளவு முட்டாள்தனமான வேலை. அவனுக்கே தன் எதிர்காலம் தெரியாம பிழைப்புக்காக வந்து குந்தி கொண்டு இருக்க கொடுத்த கையையும் காலையும் டேட்டை கொடுக்கிற மனுஷனாகிய உனக்கு, உன்னை சிருஷ்டித்த தேவடத்தில் உன் எதிர்காலத்தை விசாரிக்க உனக்கு தெரியல, உன்னை படைச்ச ஆண்டவிடத்தில் உன் எதிர்காலத்தை குறிச்சு கேட்க உனக்கு இஷ்டம் இல்லை, உன்னை உண்டாக்கின ஆண்டவிடத்தில் உன் எதிர்காலத்தை குறிச்சு விசாரிக்க உனக்கு இஷ்டம் இல்லை. எங்கே போகிறோம், எங்கே போகிறோம், எங்கே போகிறோம், என்ன செய்கிறோம்? உன்னை படைத்த தேவனாக தேவனை மறந்து குறி சொல்லுகிறவர்களையும் சாத்திரக்காரர்களே, சோதனப்பாரிகளே, சோதனைக்காக தேடுற மனுஷன் தன்னை உண்டாக்கின தேவனை நிந்திக்கிறான் என்பதை நாம மறக்க கூடாது. கர்த்தருடைய நாமத்திற்கு பயப்படாது. எனக்கு அறிவார்களே, இந்த ஆண்டின் முடிவிலே நாம் அமர்ந்திருந்து கொஞ்சம் நம்மை சீர்தூக்கி பார்த்து செய்யக்கூடாதவர்களை செஞ்சிருக்கிறோம், செய்ய வேண்டியவர்களை செய்யாமல் விட்டிருக்கிறோம். செபிக்காத நாட்கள் அநேகம், வேதத்தை டெக்ளேர்ட்பட்ட இடங்கள் அநேகம், ஆண்டவருடைய காரியங்களில் அசட்டையாக இருந்த நேரங்கள் உண்டு. நம்முடைய மனசாட்சி காட் நோஸ் எவ்ரிதிங். நான் உட்கார்ந்திருக்க நம்ம ஒவ்வொருடைய இருதயத்தையும் தேவன் அறிவார், தேவன் அறிவார். எனக்கு அறிமானவர்களே, இதே போல அடுத்த வருஷம் நீ இருந்திருக்கூடா? ஐ சின்சியர்லி ஆஸ்க் யூ. ஒரு காலத்து பிரயோஜனப்படுது. உனக்கு தேவனால கொடுக்கப்பட்டிருக்க நாட்களை தயவு செய்து வீணாக்கிறார், வீணாக்கிறார். தம்பி அண்ணமாறு, ஐயா மாறு, அக்கா மாறு, தங்கச்சி மாறு, அம்மா மாறு. இறைவனால, ஆண்டவரால உனக்கும் எனக்கும் அளந்து கொடுக்கப்படுகிற காலங்களை வீணாக்கிறாது. பட் தி பைபிள் சேஸ் காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறதா, நாட்களை அவர் எண்ணுகிறாரா? அப்ப நீயும் நானும் ஒருவேளை நம்முடைய நாட்களை எண்ணுறதை மறந்து போகலாம். ஆனா மேலே இருக்கிறவரோ, நாட்களை தந்தவரோ நம்முடைய நாட்களை எண்ணிக்கொண்டே இருக்கிறார். ஒருவேளை இதெல்லாம் இந்த காதால கேட்டு இந்த காதால நீ விட்டுறலாம், அல்லது ஒருவேளை வந்து நாம உண்டை நாம தேவ வசனத்துக்கு இடம் கொடுக்காமலும் போகலாம். ஆனால் அழைச்ச தேவனுடைய அழைச்ச தேவனுடைய நோக்கத்தோட வாழ்வியலை நீ இழந்து விட்டாயனால் அது ரொம்ப பரிதாகும் என்று பரிவோடு நான் சொல்லிக் கொடுத்தேன். ஆகவே சொல்றது கேளு, தேவன் நமக்கு தந்திருக்க இந்த நாட்களையும் காலங்களையும் நினைத்து நன்றி மறவாத உள்ளத்தோடு தேவனிடம் தேடும். இன் அதக மறுபக்கத்திலே தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஸ்தோத்திரம். நல்ல உடுப்பு தந்திருக்கிறார், நல்ல சாப்பாடு தந்திருக்காரு, இருக்கிறதுக்கு இடம் தந்தை, சொந்த வீடு இல்லாட்டாலும் இருக்கிறதுக்கு ஒரு நல்ல வீடு தந்திருக்கிறாரு, குறைவில்லாம நம்ம போஷித்திருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே என்னை உன்னை இப்படி போஷித்திருக்கிற ஆண்டவருக்கு நாம் ஏன் நன்றி சொல்லக்கூடாது? ஆண்டவரே, இப்படி என்ன வாழ வச்சிருக்கிறேன், இந்த நிலைமையில என்ன வச்சிருக்கிறேன். ஆனா ஒரு நேர ஆகாரத்துக்கு சாப்பாடு, ஒரு நேர போசாக்கு உணவு இல்லாமல் என்ன மெலிந்து நலிந்து சாகிறோம் ஜனங்களை நாம கேள்விப்படுகிறோமே. ஆண்டவரே, என்னை இந்த அளவுல வச்சிருக்கேன், நல்ல சாப்பாடு போட்டிருக்கு, இருக்கிறது நல்ல இடம் தந்திருக்கு, நல்ல உடுப்பு தந்திருக்கு, ஆண்டவர் என்னை போஷித்திருக்க இந்த நிலைமையில என்ன வச்சிருக்கிறேன், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வசதிகள் வரும்பொழுது, ஆசீர்வாதங்கள் வரும்பொழுது மனுஷனுக்கு இலகுவில தன்னை படைச்ச ஆண்டவரை வரக்கிறதுக்கு இடம் உண்டு. கவனிங்க, என்ன கவனிங்க, லூக்கா 16 அதிகாரத்திலே ஒரு ஊமை குறித்து நான் பார்க்கிறேன். வேற அப்படியே காட்டு, லூக்கா 16 அதிகாரத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஐஸ்வர்யவான் லாசருடைய ஊமை நம்ம பார்க்கிறோமே. அந்த ஊமையில நாம கற்றுக்கொண்ட காரியம் என்ன? அந்த ஐஸ்வர்யவான் பாதாளத்துக்கு போனதன் ரகசியம் என்ன? நான் என்ன கேட்டுக்கணும், நான் சொல்லுவேன். முதலாவது, அவன் தன்னை படைச்ச ஆண்டவரை மறந்துட்டான். தன்னை உருவாக்கி இந்த நிலைமையில தன்னை வசதியாக ஐஸ்வர்யமாக வைத்த தேவனை மறந்துட்டான். ரெண்டாவது, தன் காலையில கிடந்த கருத்தினையும் மறந்துட்டான். தேவனையும் மறந்தான், மனுஷனையும் மறந்தான், ஆண்டவரும் அவனையும் மறந்து விட்டார். இப்ப பாதாளத்திற்கு யோசிக்கிறான், அப்பா என்ன பெரிய மிஸ்டேக் விட்டுட்டேன், என்னை படைச்ச ஆண்டவரையும் மறந்துட்டேன், என் காலடி கிடந்த லாசருவே மறந்துட்டேன், என் சகோதரர்களும் அப்படி இருந்துட கூடாது. ஆகவே ஆபிரகாமே, உன் மடியில இருக்கிற லாசருவே அனுப்பு. ஒரு காலத்துல லாசர் எனக்கு தேவையில்லாதவன், காலடியில நாய்களோடு நாயா கிடந்த போது கண்டு காணாத போல இருந்தேன், ஒரு காலத்துல அவன் எனக்கு தேவையில்லாதவன், இன்றைக்கோ இப்பொழுதோ அவன் எனக்கு தேவைப்படுகிறான், அனுப்பு என் சகோதரத்திலே. அதான் சொல்லுவேன், இன்றைக்கு நான் தேவை இல்லை என்று நினைக்கிற ஒரு நபர் நாளைக்கு நமக்கு தேவைப்படலாம். ஆகவே எவரை குறித்தும் நாம் நியாயம் தீர்க்காமல் நிதானத்தோடு நடந்து கொள்வது வேத சத்தியத்தின் பாதுகாப்புக்குள்ளே நாம் படிக்கிறது கடையாளம். கத்தோட நாம் பத்திக்கு பயப்பட்டார். ஆகவே தன்னை படைச்ச ஆண்டவர், தனக்கு வசதியை வாய்ப்பையும் ஐஸ்வர்யத்தை தந்த ஆண்டவர் மறந்துட்டார். ஒரு வசன படிக்க சீக்கிரமாக பிரசங்கின் புத்தகம், அதெல்லாம் நீங்க கபடிக்கிறது நல்லதுக்காக அதை நோட் பண்றேன். நேரம் வேகமா போய் கொடுத்தார். பிரசங்கின் புத்தகம் என்ன, பிரசங்கி புத்தகம் 3:13 படிங்க. 3:13 பிரசங்கி 3:13
அன்றியும் மனுஷர் யாவரும் குசித்து குடித்து தங்கள்
சகல பிரயாசத்தின்
பலனையும் அனுபவிப்பது தேவனுடைய அனுக்கிரகம்.
எல்லாரும் அண்டர்லைன் பண்ணுங்க அந்த வசனத்தை. பிரசங்கி 3:13 அன்றியும் சகல மனுஷரும் தங்கள் சொந்த பிரயாசத்தின் பலனை அனுபவித்து புசித்து குடிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். ஆகவே உனக்கு வாழ்க்கையில வசதி இருக்குதோ, உன்னுடைய வாழ்க்கையில ஐஸ்வர்யம் இருக்குதோ, சொத்து இருக்குதோ, அறிவு இருக்குதோ, இதையெல்லாம் ஆண்டவர் உனக்கு அருளின அனுக்கிரகம் என்பதை மறந்துடாதே, மறந்துடாதே. இதைத்தான் இந்த ஐஸ்வர்யம், இங்கதான் மிஸ்டேக். தன்னை தனக்கு ஐஸ்வர்யத்தை தந்து தன்னை வாழ வைத்த தெய்வத்தை மறந்து போய்விட்டான் பாருங்க. அதை செக் பண்ணதுக்கோ என்னவோ அவன் காலடியில ஒரு ஏழையை கொண்டு விட்டு விட்டான். பாருங்க அவன் இருதயத்தின் வெளிப்பாடு, இது என்னுடைய காசு, இது என்னுடைய பணம், இது என்னுடைய டைனிங் டேபிள், இது என்னுடைய சாப்பாடு, என்னுடைய வீடு, நான் தான் புசி தின் தின் குடி என்று தின் தின் என்று திண்டு குடிச்சு மூக்கால வாயால சாப்பிட்டு மூக்கால வர புடைக்க சாப்பிட்டு தெரியுமோ, தேவனால அவனுக்கு கொடுக்கப்பட்ட வருஷங்கள் முடிந்தாயிடுது, வாழ்க்கை பினிஷ் முடிஞ்சது, கொடுக்கப்பட்ட வருஷங்கள் முடிந்தாயிடுது, அவருக்கு ஆண்டவரால் அளந்து கொடுக்கப்பட்ட காலங்கள் முடிஞ்சது. இடியோடு திரும்ப ஒரு தடவை வரவே வர முடியாது. என்னதான் தலைக்கூத்தன் நின்று ஒருவேளை பாதாளத்தில் கிடந்து உபவாசம் பண்ணி ஜெபமானால், நோ நோ நோ, பிகாஸ் இட் இஸ் ஃபினிஷ். சோ நம்முடைய ஆண்டவர் ஒருவேளை ஆசீர்வதித்திருந்தால், நமக்கு ஐஸ்வர்யத்தை தந்திருந்தால், அறிவை தந்திருந்தால், நல்ல குடும்பத்தை தந்திருந்தால், நல்ல வசதியை தந்திருந்தால், அதற்காகவும் நாம் ஆண்டவரை நாம் அறிந்து அவரை ஆராதித்து நன்றி உள்ளவர்களாக இருந்து இருப்போமாக இருந்தால் அது தேவனுக்கு முன்பாக பிரியமும் நமக்கு பாதுகாப்புமாக இருக்கும். படிங்க உபா 32 அதிகாரம் சீக்கிரம் பாருங்க. உபா 32 அதிகாரம் படிங்க, 13 வாசிங்க சீக்கிரமா. 32:13 படிங்க சீக்கிரமா.
பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணினார். வயலின் விளைவையும் பலனையும் அவனுக்கு புசிக்க கொடுத்தார். கண்மலையில் உள்ள தேனையும் கற்பாறையில் இருந்து வடியும் எண்ணெயையும் அவன் உண்ணும்படி செய்தார்.
சாப்பிடுறான் அடிமத்தனத்தில இருந்து அங்கலாச்ச மனுஷனுக்கு ஆண்டவர் கொடுத்து கொண்டு வச்சு பாலுந்தேனுமோற தேசத்துல வந்து கொடுத்து சாப்பாட பார்க்கவே நமக்கு என்னே லெக்கா. ஃப்ரெஷ்ஷா கொடுக்கிறார். இங்கதான் இப்பதான் பார்த்தா இங்க பாருங்க, இப்ப மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா என்ன மரக்கறி ஒரு பக்கத்தில் இருக்குது, இன்னொரு பக்கத்தில் ஒரு மரக்கறி, அது பியோவா பயோன்றா, இப்ப பியோ பியோ என்னடா சுத்தமா ரசாயன கலக்காத வரக்கறிய. அட நம்ம ஆண்டவர் அங்க கொண்டு கெமிக்கல்ஸ் ஒன்று கலக்கல், ஃப்ரெஷ்ஷாக கொடுத்தார். கண்மலை இருந்து ஃப்ரெஷ்ஷா வருது தேவாரு புசி ஆவம் புசிச்சு. அடுத்த படி நேரம் படி.
வெண்ணையையும் ஆட்டின் பாலையும் பாசாலின் மேயும் ஆட்டுக்குட்டிகள்
ஆட்டுக்கடாக்கள் கோழி கோழி இப்ப இருக்கிற கோழிகள்லாம் பட்பட்டன்னு முட்டை போடுது. ஏன் தெரியுமோ, அடிக்கிறான் ரசா அடிக்கிறான் இன்ஜெக்ஷன் குடுக்கிறான் பாரு. ஓடினா பட்டு பட்டு போட்டு சொல்லு. சில மாடுகள் ஆடுகளை பார்த்தா தொக்கிய ரொக்க ஏத்துறான் பாரு, குடுக்கிறான் பாரு, மருந்து அடிச்சு குடுத்து எப்படியாவது அவனுக்கு தேவை என்ன. மனுஷனுக்கு வியாதி வந்தாலும் மனுஷன் வாழ்க்கை எனக்கு வியாபாரம் வேண்டும், எனக்கு காசு போடு தட்சம் அறிவு வெறிய போட்டு பாருங்க. ஆபத்தையும் கொண்டு வந்திருக்கு பாரு, விஞ்ஞானம் வளர்ந்திருக்கு பாருங்க. ஆபத்தான் இன்றைக்கு இருக்கிற உலகத்தை போல 20 உலகத்தை அடிக்கக்கூடிய நியூட்டன் குண்டுகள் நீக்கூடிய வெப்பன்ஸ், இன்றைக்கு இருக்கிற உலகத்தை போல 20 மடங்கு உலகத்தை அழிக்கக்கூடிய நியூட்டன் நீக்கூடிய வெப்பன்ஸ் தான் கண்டுபிடிச்சு கடலுக்குள்ளேயும் பூமிக்குள்ளேயும் வச்சுட்டு ஒருத்தன் ஒருத்தன் பார்த்துருக்க. இப்ப யார யுத்தத்தை தொடங்குறது? இப்பெல்லாம் பட்டிச்சு அமத்தினா செய்யலாம், பட்டா 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 பட்ட பட்ட பட்டெல்லாம் வடியும், பத்தண்டு வடியும், பட்டண்டு வடியும், அம்மோன்னு எல்லாரும் போகணும். என்ன நடக்குமோ வீடனோ பட்பில் 2014 ஆண்டுல என்ன நடக்குமோ, எப்படி இருக்குமோ, என்ன எதிர்காலம் எப்படி இருக்குமோ, என்ன எதிர்காலம் எப்படி இருக்குமோ, பயப்படாது. 2014 ஆண்டு நீயும் நானும் அறியாவிட்டாலும் 2014 ஆண்டையும் தன் கரத்தில் வச்சிருக்க தேவனை நீயும் நானும் அறிஞ்சிருக்கிறோம். அவரை அறிந்தால் போதும், அறிய வேண்டுமரை அறிந்துகோ, அண்டிக்கொள்ளும்படிவர் அண்டிக்கோ. படி வாசி.
ஆட்டுக்கடாக்கள் வெள்ளாட்டுக்கடாக்கள் இவளுடைய கொழுப்பையும் கொடுமையான கோதுமையையும் ரத்தம் போன்ற சுயமான திராட்சை ரசத்தையும்
சாப்பிட்டாய்
சாப்பிட்டாய்.
கொழுத்து போயா
கொழுத்து போய் உதைத்தான்,
கொழுத்து ஸ்தூலித்து நினைந்து போது தன்னை உண்டாக்கின
தேவனை விட்டு தன் ரட்சிப்பின் கண்மலை ஏகத்தை பண்ணினான்.
என்ன நீங்களா இந்த ஆண்டவரை கொண்டு வந்தீங்க? எப்படி இருக்கு இப்ப நல்லா திண்டு மூக்கு முட்டை திண்டு நல்லா குடிச்சு எல்லாம் ஃப்ரெஷ்ஷா வருது, எண்ணெயும் வருது நெய்யும் வருது கொழுப்பும் வருது எல்லாம் வருது, நல்லா திண்டு நண்டு திண்டு திண்டு ஸ்தூலிச்சு இப்ப ஆசீர்வாதம் எல்லாம் நிறைஞ்சு போச்சுது. இப்ப ஆசீர்வதிச்சவரை விட்டாச்சுது, இப்ப ஆசீர்வாதத்தை பிடிச்சாச்சு. இப்ப நாம் எல்லாரும் ஆண்டவர் சுகமாக்குற ஸ்தோத்திரம் நாம சுகத்தை மாத்திரம் பிடிச்சிட்டு சுகப்படுத்துறவரை விட்டு நிற்க கூடாது. அற்புதங்களை ஆண்டவர் செய்யற சத்தியம் அற்புதங்களை பிடிச்சு கொண்டு அற்புதம் செய்தவரை விட்டுடக் கூடாது. ரைநாட் போங்கு என்ற மிக பிரபலமான ஒரு தேவ ஊழியக்காரர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். ஐ லவ் ஹிம். அவர் ஜெர்மன் ஆப்பிரிக்காவை ஒரு முஸ்லீம் நாட்டில் ஒரு சுவிசேஷ ஊப்பிளி ஒரு மீட்டிங் வச்சார். பார்க்கும்போது ஆச்சரியமா, அந்த முஸ்லீம் நாட்டில் ஏராளமான என்ன கூட்டம் முடிச்சு ஓட்டக்கோல் கொடுத்து ஆண்டு ஜெபம் பண்றாரு, ஏராளமான முஸ்லீம்கள் ஹீல் ஹீல் ஆகிறாங்க, பெரிய மிரக்கல் நடக்கு, சூப்பர் நச்சு நடக்கு. பலர் பல முஸ்லீம்கள் வந்து பேர்டேல சாட்சி சொல்றாங்க. சாட்சி சொல்லி என்ன நடந்திருக்கா, சாட்சி சொல்லி அவன் அவன் போயிட்டான் வீட்டு, அற்புதத்தை பெற்றுக்கொண்டாங்க, ரட்சிப்பை விட்டுட்டாங்க, அற்புதத்தை விரும்பினாங்க, ஆண்டவர் இயேசுவை விட்டாங்க. அப்ப இவர் போய் சொல்றாரு, அவர் ஆண்டவரே கேட்ட ஆண்டவர் இவங்களை ஏன் சுகமாக்குனீங்க, ஏன் ஆண்டவர் இவங்களுக்கு அற்புதம் செஞ்சீங்க என்று அவ போய் தாம்பே ஆண்டவரத்தில் மண்ட கேட்டார் அவன் சொல்லி சொல்றாரு. அநேக கண் அங்க இருக்குது, அற்புதத்தில் தான் இருக்குது, ஆனா அற்புதங்கள் செய்யப்படுத்தல இல்ல, ஆரோக்கியத்தை ஆரோக்கியத்தின் மேல தான் இருக்குது கண்கள், ஆரோக்கியத்தை தரவர் மேல இல்ல. என கரிமானவர்களே நீயும் நானும் அப்படி இப்ப எங்க யோசிச்சிருக்கிறாய், எங்க யோசிச்சுட்டு இருக்கிறாய், நான் சொல்றது கேளு. அற்புதங்களை பிடிச்சுக்கொண்டு அற்புதம் செய்யறதை மறந்துடக்கூடாது, ஆரோக்கியத்தை பிடிச்சுக்கொண்டு ஆரோக்கியத்தை தந்தவரை விட்டுறக்கூடாது. இந்த சில காரியங்களை நடந்து ஊழிய பாதை கண்ட சில காரியங்களை சொன்னார். ஒருவேளை சிலருக்கு வருத்தத்தை கொண்டிருக்கும். ஆகவே நான் சொல்ல விரும்ப நான் சொல்ற கவனிங்க, ஆசீர்வாதத்தை பிடிச்சுக்கொண்டு ஆசீர்வதிக்கிறவரை நான் விட்டுறக்கூடாது. இங்க நடந்தது அதுதான், அடிமைத்தனத்தில் இருந்து பானும் ரொட்டியும் தின்ற மனுஷனுக்கு விடுதலையை கொடுத்து பாலும் தேனும் ஓட்டு தேசத்துல கொண்டு வச்சு கண்மலிருந்து வருகிற நெய்யையும் காட்டு கடற்கரையும் கொழுப்பையும் பாலையும் தேனையும் ஃப்ரெஷ்ஷாக அவனை கொடுத்தா அவன் திண்டு குடிச்சு ஸ்தூலிச்சு தன்னை ஆனா தன்னை உண்டாக்கினவர உதைத்தாண்டு நினையாமல்
போனாய்.
ஒரு தாயை போல உள்ளம் கதறது பாரு. எல்லாத்தையும் நான் உனக்கு கொடுத்தேன்டா, எல்லாத்தையும் உனக்கு தந்தேன்டா, ஆனா உன்னை ஜெனிப்பித்த கண்மலையை நீ மறந்து போனாயே, உன்னை பெத்த தேவனை மறந்து போனாயே. நான் சொல்றேன் கேளுங்க, சொல்றேன் கேளுங்க, தேவனை மறந்த வாழ்வு உயிரோடு செத்து போன ஒரு வாழ்வு என்பதை சத்தியத்துபடி நான் சொல்றேன். தேவனை மறந்து வாழுகிற வாழ்வு, தன்னை உண்டாக்கின இறைவனை மறந்து வாழுகிற வாழ்வு, தனக்காக சிலுவையிலே பாடுபட்டு மறித்த தெய்வத்தை உயிர்த்த தெய்வத்தை மறந்து மனம் போல வாழுகிற ஒரு மனுஷன் உயிரோட செத்து போன ஒரு மனுஷன், அவன் உயிரோட செத்து போன ஒரு மனுஷன். உனக்கு ஐஸ்வர்யம் இருக்குதா, அறிவு இருக்குதா, திறமை இருக்குதா, வசதி இருக்குதா, மறந்துடாத. பிரசங்கி 3:13 நாம் வாசிக்கிறோம், இதெல்லாம் தேவன் அவனுக்கு கொடுக்கிற அனுக்கிரகம். வரவாது ஒரு ஆசீர்வாதத்தை பிடிச்சுக்கொண்டு ஒரு ஆசீர்வதிச்சது பறந்துடாது. பல குறிப்பிடுத்து டைம் இஸ் பாசிங். மார்க் 16 நீங்க போவீங்களா இருந்தா 1 வாசிங்க, ஒரு சீக்கிரப்படி 16:1 சீக்கிரப்படி 1:16.
ஓய்வு நாளான பின்பு மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சாலேம் என்பவளும் அவருக்கு சுகந்த வர்க்கம் இடுமடி அவர்களை.
இப்ப என்ன கவனிங்க, இது எப்ப நடக்கு தெரியுமோ, ஏசு கிறிஸ்து செத்து போனார், கல்லறைகள் அடக்கம் பண்ணாய், இந்த நினைவோடு தான் சீசர்கள் எல்லாரும் வீட்டு குடியில் உள்ள இருக்கிறாங்க. ஆசாரியருக்கு பயத்தில் இயேசுவை மறித்த இயேசுவை அடக்கம் பண்ணும் பொழுது அந்த கல்லறைக்குள்ள வைக்கும் பொழுது இந்த 16 முதலாம் வசனத்தில் சொல்லப்பட்ட ஸ்திரீகள் பார்த்துக் கொண்டிருக்காங்க. ஆகவே அடுத்தடுத்த நாள் என்ன செஞ்சிருக்காங்க, அதிகாலை இருட்டோடு எழுந்து செத்து போய் கல்லறையில் வைக்கப்பட்டிருக்கிற இயேசுவின் சரீரத்துக்கு கந்தவர்க்கம் முடிவுபடி சில வாசன திரும்பிகளோடு ஏழியாக எழுப்பி வெளிக்கிட்டு இருக்காங்க. என்ன அடிப்படையில் வெளிக்கிட்டு இருக்காங்க, நல்லா கவனிங்க, இந்த வந்த ஸ்திரீகளுக்கு எல்லாம் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுவார் என்கின்ற நோக்கம் அவங்களுக்குள்ள இல்ல. அவங்களுடைய எண்ணம் எல்லாம் என்ன, இயேசு கிறிஸ்து செத்து அவருடைய சரீரம் கல்லறைக்குள்ளே இருக்குது, செத்து போன ஆண்டவர் இயேசுவின் சரீரத்துக்கு கந்தவர்க்கம் முடிவதற்காக சுவந்த வர்க்கங்கள் எடுத்துக்கொண்டு அதிகாலையில் இருட்டோடு எழுப்பி போறார். செத்து போன இயேசுவை தேடி போகும் பொழுதுதான் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து வெளிப்படுறார் பாரு. ஹலோ, செத்து போன இயேசுவை தேடி கல்லறைக்கு போகும் பொழுது இடநடுவில் இயேசு கிறிஸ்து உயிர்த்து இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு தரிசனமாறு. ஆண்டவர் ஸ்தோத்திரம், ஆண்டவர் இயேசுவுடைய உயிர்த்தெழுதல் முதல் ஒரு பெண்ணுக்கு தான் கிடைத்திருக்கப்பார். முதல் ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்த செய்தி, உயிர்த்தெழுந்த இயேசுவை கண்டது மகதலேனா மரியாளா. ஏன் இதை நான் இங்க குறிப்பிட தெரியுமா, 9:10 நீங்கள் வாசித்துப்பா, 16:9 வாசிப்பா அப்படின்னு சொன்னா, ஏன் இவள் அதிகாலை எழும்பி கந்தவர்க்கத்தோடு ஓடினால் தெரியுமோ, சீசர்களை பார்த்தா பூட்டி வீட்டு இருக்காங்க பயத்துல. இப்ப ஆண்கள் பெண்களாகி பெண்கள் ஆண்களாகிற காலம் இது. ஹலோ, ஆண்கள் பெண்களாகி பெண்கள் ஆண்களாகிற காலம் இதுவோ, பூட்டி இருக்கிறாங்க, சீசர்கள் எல்லாம் பயந்து வீட்டை பூட்டி இருக்கிறாங்க. ஆனா வீட்டுக்கு இடையில இந்த ஸ்திரீகளோ எழுந்து இருட்டோடு ஓடுறாங்க கல்லறையை தேடி. அவங்களுக்கு முதலாவது தரிசனம் மகதலேனா மரியாதத்தில் இருந்து 7 பிசாசுகளை துரத்தி இருக்கார. ஹலோ, இந்த மகதலேனா மரியாளைய இடத்துல இருந்து ஏழு பிசாசிகளை இயேசு கிறிஸ்து துரத்தி அவளுக்கு ஒரு புது வாழ்வு, ஒரு மறுவாழ்வு கொடுத்திருக்க. ஆகவே அந்த நன்றி வரவாத மகதலேனா மரியாள் அந்த நன்றி உணர்வோடு கந்த வர்க்கங்களை எடுத்துக்கொண்டு ஓடினாள். கல்லறையை தேடி ஓடினாள், ஓடினாள். எதற்காக ஓடினாள்? என்னை வாழ வைத்த இறைவன். ஏழு பிசாசுகள் பிடித்திருந்த அந்த பெண்ணை, எத்தனை ஆண்டுகள் பொசஸ்டாக அவள் இருந்தாலோ தெரியவில்லை, அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை ஆண்டவர் இயேசு விடுதலாக்கின போது என்னை விடுதலாக்கி என்னை வாழ வைத்த தெய்வம் என்கிற அந்த நன்றி உணர்வு அவளுக்குள்ளே எப்பொழுது இருந்தபடியா தான் கல்லறை நோக்கி அதிகாலையில் ஓடினாள் மகதலேனா மரியா. நான் சொல்ற கேக்குறீங்களோ, இந்த அசுத்தாவி ஒரு பரிசரை போட்டு அலக்கழிச்சா அது மிகுந்த வேதனை உள்ள காரியமா? அதிகமாக இந்த அசுத்தாவிகள் அப்பெண்களை தான் பாதிக்கிறது என்பது வெளிப்படையான உண்மை. அதுல ஒரு ரகசியம் இருக்குது. என்ன கவனிங்க, நான் பார்த்திருக்கேன் பிசாசு பிடித்த பல பெண்களை. நான் இந்த முறை இலங்கையில போகும்பொழுதும் இளம் பெண்கள் வாலிப பிள்ளைகளை கூட பிசாசு பிடியில அலக்கழிச்சது என்னோட வந்தவர்கள் அறிவாங்க. அப்படி அதிகமாக வாலிப பிள்ளைகளை அலக்கழித்து அவர்களை அவமானப்படுத்தும் பிசாசு நான் பலரை பார்த்திருக்கேன். ஒரு தடவை ஒரு தங்கச்சி வந்து சொன்னால், தயவு செய்து கத்திரிக்கப்பட்டா சொல்றேன், எப்படி அவர் சொன்னார், அவர் ஓடி வந்து சொன்னார், தயவு செய்து என்னை ஜெபிச்சு என்னை விடுதலை ஆக்குங்க, இல்லது போனா நான் சாகிறேன், இந்த அவமானத்தை என்னால் தாங்க முடியாது சொல்லி கண்ணி விட்டு. அப்படிப்பட்ட பல காரியங்கள் நடக்கும். அவள் பொசஸ் ஆகிட்டா என்ன நடக்கே தெரியாது, போட்டு அலக்கழிச்சு அவமானப்படுத்தி அவளை கொள்ளுறதுக்கு பயந்துடும் அந்த பிசா. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஏழு பிசாசுகள் பிடித்திருந்த இந்த பெண்ணை ஆண்டவர் இயேசு விடுதலாக்கிவிட்டார். ஆகவே அந்த நன்றி உணர்வு அவளுக்குள்ள இருந்தபடியால் மரித்து போன இயேசுவை தேடி கல்லறையை நோக்கி அதிகாலை ஓடினால் பாருங்க, ஏன் தெரியுமோ, என்னை விடுதலாக்கினாரு, என்னை வாழ வைத்தார், நன்றி உள்ள உணர்வு. இடக்கரிமானவர்களே, நீயும் நானும் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க கற்றுக்கொள்வோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். ரெண்டு தீமோத்தேயு மூன்றாம் அதிகாரம் முதலாம் வசனத்தை சீக்கிரம் படிக்க நான் முடிக்க போறோம். ரெண்டு தீமோத்தேயு மூன்றாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து படி. ரெண்டு தீமோத்தேயு மூன்றாம் அதிகாரம்.
கடைசி நாளில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக.
கடைசி நாட்களில் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. ஹலோ, தேவனுடைய பிள்ளைகளுக்கு இது கடைசி காலம் என்கின்ற அறிவு தெளிவு இருக்க வேண்டும். எப்படி நான் இதை சொல்றேன்னு சொன்னா, கடைசி நாட்களில கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. அந்த கொடிய காலங்களிலும் மனுஷர்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொல்லி வேதம் அடுத்த வசனத்தை தெளிவாக புட்டு வைக்கிறது. படி
எப்படி
எனில் மனுஷர் எப்படி எனில் மனுஷர் தற்பிரியராக இருப்பார்கள். தற்பிரிய அர்த்தம் என்ன? தன்னலம் உள்ளவர்கள், சுயநலம் உள்ளவர்கள், தனக்காகவே வாழ்வார் அல்லது தன் குடும்பத்துக்காகவே வாழ்வார். நான் உண்டு, என் குடும்பம் உண்டு, மற்றவர்களை குறித்து எனக்கு கவலையே இல்லை, என்னால மற்றவர்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்படி சொல்றது மனுஷீக என்ன நீதியா, மனுஷன் அல்லது சுய நீதியா? ஆனா தேவ ஆவிய பெற்ற எந்த ஒரு மனுஷனும் மனுஷன் இப்படி இருக்கவே இருக்க முடியாது, இருக்க கூடாது. நான் உண்டு, என் குடும்பம் உண்டு, நான் வாழ்ந்தால் போதும், என் குடும்பம் வாழ்ந்தால் போதும் என்று ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன் இருப்பானாக இருந்தால் நான் சொல்லுவேன், அவன் தன் சுய ஆவியினால நடத்தப்படுறானே ஒழிய தேவ ஆவியினால் அவன் டிரெக்ட் பண்ணப்படவே இல்லை. சொல்ற கவனிங்க, ரட்சிக்கப்பட்ட பிற்பாடும் ஒரு மனுஷன் நான் வாழ்ந்தா போதும், என் குடும்பம் வாழ்ந்தால் போதும் என்று வாழ்வானாக இருந்தா அவனோட தற்பிரியர், அவனோட சுயநலவாதி, அவனோட தன்னலவாதி, அவன் தன் சுய ஆவியினால் நடத்தப்படுறானுடைய தேவ ஆவியினால் நடத்தப்படவில்லை. இயேசு கிறிஸ்துவ குறித்து 10:38 அப்போ சொல்றாங்க, இயேசு தேவன் பரிசுத்தாவினாலும் வல்லபினாலும் அபிஷேகம் பண்ண தேவன் அவட கூட இருந்தபடி அவர் நன்மை செய்வதாகவும் பிசாசின் வல்லபில் அகப்பட்டவர்கள் குணமாக்குறவரை சுட்டி தெரிந்தாரா? 3.5 ஆண்டுகள் பப்ளிக் மினிஸ்ட்ரி இயேசு கிறிஸ்து செய்தது என்ன? நகர நகரமாய் கிராமம் கிராமமாக அழிந்து தெரிந்து நன்மை செய்வதாக சுட்டி தெரிந்தார். அவருக்கு கொடுக்கப்பட்ட நாட்கள் ஒரு நாளை கூட மிஸ் பண்ணாதபடி அத்தனையை கச்சிதமாக பிதா நியமித்து அத்தனையை செய்து முடித்தார். ஆகவே சிலுவையிலே முடிந்தது என்றார். பிதாவை நீ எனக்கு நியமித்தவர்களை செய்து முடித்தேன், அதனால பூமியிலே உண்மை மகிமைப்படுத்த வேண்டும் இயேசு கிறிஸ்து முழங்கினார். சொல்லிட்டே போகலாம், இதை கவனிங்க. தயவு செய்து நான் சொல்ல வர காரியப்பட்டார், கடைசி நாட்களிலே கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. மனுஷ தற்பிரியர் படிங்க தொடர்ந்து சீக்கிரம். பணப்பிரியராயும்
விரும்புக்காரராயும் அகந்த உள்ளவர்களாயும் தூசிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும்.
அடுத்த சொல்லப்படுது நன்றி அறியாது விழாம இருப்பார். அப்ப கடைசி நாட்கள் இந்த நாட்கள் என்பதை கண்டுகொள்றதுக்கு இந்த அடையாளங்கள் நமக்கு மிக மிக போதும். இந்த சொல்லப்பட்டிருக்க வார்த்தைகளை வச்சு இந்த உலகத்தையும் இந்த உலகத்தில் நடக்கிற காரியத்தை நாம் அளந்து பார்க்க முடியுமே. எனக்கு அறிமானவர்களே, கடைசி நாட்களில் ஜனங்கள் நன்றி அறிதல் இல்லாமல் இருப்பார்கள் சொல்லி வேதம் எச்சரிக்கிறது. ஆகவே நீங்களும் நானும் கூட அந்த பெரும்பான்மையான 9 பேர் அந்த குஷ்டரோகிகளுடைய கூட்டத்துக்களே அடங்கியிராதபடி, அந்த ஒரு மனுஷனை போல அந்த சமாரியனை போல ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை நாம் மறந்துடக்கூடாது. இப்படி நான் சொல்ல மறுபக்கத்தை நான் எடுக்கல, நேரம் போச்சு. அதை நான் வேதவசனத்தை காட்டாபடி சுருக்க சொல்லி முடிக்கிறேன். தாவீது ராஜாவான போது அவன் ஒரு காரியம் செய்தான். அவனோட நன்றி மறவாத மனுஷன். என்ன நடந்திருக்கு தெரியுமா? அவன் தன்னுடைய அரியணையில ஏறி எல்லாரும் மேலே யுத்தம் செய்து ஜெயித்து அரண்மனையிலே அவன் வீட்டிற்கு வேலையிலே அவன் செய்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? பாருங்க, 2 சாமுவேல் 9 அதிகாரம் 1 வசனத்திலிருந்து வாசி பார்த்தா ரெண்டு காரியம் செய்யறான். ஒன்று என்ன தெரியுமோ, அவன் சொல்றான், யோனாத்தான் நிமித்தம் இடத்துல தயவு வரக்கூடியவன் இவனாவது உண்டோ. பாருங்க, யோனாத்தான் செத்து போயிட்டான். ஆனா அவனுக்குள்ள அந்த நன்றி குணம் என்ன தெரியுமோ, ஒரு கட்டத்துல சவுலுக்கு தப்பி போறதுக்கும் தன் உயிரை காத்துக் கொடுத்ததுக்கும் யோனாத்தான் அவனுக்கு துணையாக இருந்தான். தகப்பனை வெறுத்து தகப்பனை எதிர்த்து தன் தோழனை காப்பாத்தி இருக்கான். அந்த நன்றி அந்த காரியம் அவனோட மனசுல இருந்திருக்குது. அவன் ராஜாவாகின பிற்பாடு அதை மறக்காம சொல்ற கேக்குறான், யோனாத்தன் நிமித்தம் சவுல் குடும்பத்துக்கு தான் தயவு செய்யக்கூடியவன் யாராவது உண்டோ. அப்ப ரெண்டு காரியம் அளிப்பது, ஒன்று அவன் வீட்டுக்கார சீவான்னு ஒரு வேலைக்கார் அவனை கூட்டிட்டு வாங்க. அடுத்ததான் தெரியுமோ, யோனாத்தானுக்கு இன்னும் ஒரு குமாரன் உண்டு, அவருடைய பேர் மேபிபோசேத். ஆனா அவன் எப்படி பண்ண தெரியுமோ, ரெண்டு காலும் முடமானவன், கூட்டிட்டு வாங்க. இனிமேல் நீ அனுதினமும் என்னுடைய பந்தியில என்னுடைய டைனிங் டேபிள என்னோடு உட்கார்ந்து என்னோடு நீ சாப்பிடுவாய். இப்படி சொன்ன உடனே அவன் மேபி போஸ்ட் சொல்றான், செத்த நாய் போல இருக்கிற என்ன நீ நினைக்கிறதுக்கு நான் எம்மாத்திரம். அவன் பார்வையில ரெண்டு காலம் முடங்கான செத்த நாய் போல. ஆனா அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை ராஜா உயர்த்தி தன் பந்தியிலே அசனம் பண்ண சாப்பிடறதுக்கு கொடுக்கிறான் என்று சொன்னால் அவன் எப்படிப்பட்டவன்? காரணம் என்ன தெரியுமோ, அவன் ஒன்றும் இல்ல, அவன் தகப்பன் யோனாத்தின் நிமித்தம் நன்றி மறவாத அந்த மனுஷ கூப்பிடுறான், இறையா அடுத்த என்னோட சாப்பிடு. எப்படி இருக்கு நன்றி உள்ள மனுஷன்? இது மாத்திரமா? இன்னும் ஒரு காரியம் சொன்ன கவனிங்க, நீங்க 1 சாமுவேல் புஸ்தகத்தின் கடைசி அதிகாரத்தை வாசித்து பாருங்க. வீட்டுல என்ன தெரியுமோ, சவுல் அங்க கில்போவா மலையிலே வெட்டுண்டு விழுந்த போது என்ன நடந்திருக்கு தெரியுமோ, எஸ்டபேலனா யுத்தத்தில் முறிந்து உள்ள ஓட கீழையாத்தில இருக்கிற யாபேஸின் குடிகள் பலசாலிகள் பராக்கிரமசாலிகள் எழும்பி வந்து அவன் சரீரத்தை எடுத்து அவன் தலையை வெட்டிட்டு தூக்கி விட்டுருக்காங்க. இரவோடு இரவாக பிலிஸ்தருடைய பிரதேசத்தில் பிரவேசித்து அவனுடைய தலை வெட்டப்பட்ட அவனுடைய முண்டமான சரீரத்தை எடுத்து கொண்டு போய் தங்கள் தேசத்தில் அடக்கம் பண்ணி 7 நாள் உபவாசம் பண்ணியிருக்காங்க. ஏன் இப்படி நடந்தது? ஏன் தெரியுமா உங்களுக்கு ஏன் இப்படி நடந்தது சொன்னா, ஒரு கட்டத்தில் கீழியாத் குடிகள் மேலே அம்மோனிய ராஜாவாகிய நாகாஸ் சுத்தம் பண்றதுக்கு விழிக்கிறான். அந்த வேளையில செய்தி அனுப்புறாங்க, இஸ்ரவேலுக்கு எங்களை காப்பாற்ற யாராவது உண்டு சொல்லி. இந்த நேரத்துல தான் சவுல் மாடுகளை மேய்ச்சிட்டு இருக்கிறவன் வாரான், ஜனங்கள்லாம் அழுகிறாங்க புலம்புறாங்க. என்ன விஷயம் கேட்ட பொழுது, இப்படி அம்மோனிய ராஜா வந்து கீழியாத் குடிகளை முட்டிக்கடை போட்டுருக்கான், இவன் மேலே தேவ கோபம் வந்ததுன்னு எழுதப்பட்டிருக்கு. ஓ, தேவ மனுஷர்களுக்கும் கோபம் வரலாமோ கேட்கிறவர்களுக்கு இப்படிப்பட்ட வார்த்தை அடையாளம். ஆகவே கோபத்தினால வார விளைவுகள் முக்கியம் என்பதை குறித்து நாம கவனிக்கணும். ஓ, இப்படி வந்த உடனே அவன் ஒரு இணை மாட்டு எடுத்து வெட்டி அனுப்பி சொன்னானா, சவுலுக்கும் சாமுவேலுக்கு பின்னால போகாத மாடுகளுக்கு எல்லாம் இப்படி நடக்கும். பெரும் கூட்டத்தை ஆண்டவர் சேர்க்க சவுல் அம்மோனியர் மேலே யுத்தம் பண்ணி கீழியாத் மனுஷர்களை பாதுகாக்கிறார். இந்த சம்பவத்தை தங்கள் மனசுல வச்சிருந்த கீழியாத்தின் யாவேசின் குடிகள் சவுல் மறித்து பெலிஸ்தரால வெட்டுண்டு கில்போவ மலையில விழுந்த போது பெலிஸ்தருடைய பாளையத்தில் தைரியமாக நுழைந்து தங்கள் உயிரையும் பணையும் வைத்து செத்து போன அவருடைய சரீரத்தை அவர்கள் கொண்டு வந்து ராஜ மரியாதையோடு தங்கள் பிரதேசத்தில் அடக்கும்படி 7 நாள் உபவாசம் பண்ணி துக்கம் கூடினார். எனக்கு அறிவு என்ன நான் சொல்ல வரேன், முதலாவது நாம தேவன் செய்த நன்றியை நாம நன்மைகளை நாம மறக்க கூடாது. அதே போல மற்றவர்கள் நமக்கு செய்த நன்மைகளை நாம மறக்க கூடாது. இது வேதத்தின் ஒரு போதனை என்பதை இங்க மறக்கக்கூடாது. நன்மை செய்தவர்களுக்கு விரோதமாக நம்ம எழும்பக்கூடாது. நமக்கு நன்மை செய்தவர்களை நாம தூட்டக்கூடாது. நமக்கு நன்மை செய்தவர்களுக்கு நாம நன்றி உள்ளவர்களா இருக்கணும். நான் ஒரு ஏமச்சியத்தில் ரசிக்கப்பட்டேன். அந்த ஏமச்சியத்தில் ஞானஸ்தானம் எடுத்து 1.5 ஆண்டுகள் அவர்கிட்ட ஊழிய செய்து பிற்பாடு கத்தர் என்னை பறிச்செடுத்து தவிர்த்து அந்த நாட்களில் சபையிற்கில் தமிழ் சபையிற்கில் ஊழியர்கள் தமிழ் ஊழியக்காரும் இருக்கிறது. அந்த நாட்களே நான் ஊழிய செய்யறதுக்கு ஞானஸ்தானம் பிசாத்திரத்தில் பரிசுத்தம் பெற்று அந்த நேரத்தில் ரெண்டு ஜேர்மன்ஸ் எனக்கு உதவியா இருந்தாங்க. அவங்க ரெண்டு பேரும் இன்றைக்கு உயிரோடு இருக்காங்க, வயசாகிட்டு ரெண்டு நேரம் இருக்காங்க. அதுல ஒருவர் குண்டர் சொல்லி மகடி சார் சொல்லி அவர் நான் புட்பால் விளையாடி கொண்டு சம்மர் காலத்தில் அவர் அந்த பச்சை பொக்ஸ்வேன் கார்டை கொண்டு விட்டுட்டு என்னை பார்த்துட்டு நிப்பார். என்னோட மனசுல எனக்கு சலிப்பு விசலமா இருக்கு. இந்த மனுஷன் விளையாடுற நேரத்தில் விளையாட வந்து பார்த்துட்டு நிக்கேன்னு சொல்லி மனசுக்குள்ள என்ன செய்யறது வந்திருக்கா சொல்லி ஒடிப்பு உடுப்பு மாத்திட்டு போவேன். அப்படி அந்த மனுஷன் என்னை கூட்டி நான் கத்தர்களை வளர்ந்தேன். ஆகவே இன்றைக்கும் அந்த மனுஷனுக்கு நான் நன்றி உள்ளவனா இருக்கேன். நான் போன சில நாட்களுக்கு முன்பாக அவர்கிட்ட வயசாயிட்டு வீட்டு இருக்கிறாரு. அவர்கிட்ட போய் அவரை சந்தித்து அவருக்கு ஒரு பூவு கொடுத்து அவரை கனம் பண்ணிட்டு வரேன். என்னோட சிஸ்டர் இருக்காங்க உதவி உறுதியாக இருந்த நன்மை செய்தவர்களை செய்தவனுக்கு தீமை செய்தவர்களுடைய வீட்டை விட்டு தீமை விலகாதுன்னு சொல்லி நீதிபதி எழுதப்பட்டிருக்கு. ஆகவே நாம் சொல்றது கேளுங்க, வசனத்தை சொல்லி நான் பயன் காட்டல, அந்த வசனத்தை சொல்லி நம்ம வசனம் வச்சு நம்ம வாழ வேண்டும் பட்டு நான் சொல்ல வரேன். ஆகவே நான் சொல்ற கேளுங்க, முதலாவது தேவனுக்கு நாம் நன்றி உள்ளவளா இருக்கணும். இரண்டாவது நமக்கு நாம் வளர வாழ நமக்கு உதவி செய்தவர்களுக்கு நாம் நன்றி உள்ளவர்கள் இருக்கணும். அது தேவனுக்கு முன்பாக ஏற்றது நன்மையும் பிரியுமாக இருக்கும். சோ இந்த வருஷத்துக்கு கடைசி நாளே இந்த கடைசி வார ஞாயிறு ஆராதனை நான் முடிக்கிறேன். ஒன்னு சொல்ற கேளுங்க, இனிமேல் இந்த ஆண்டு ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு நான் அட்டன் பண்ண மாட்டேன். கத்தர் அவர்கள் நான் சொல்ற கேளுங்க, இந்த ஆண்டு முழுவதும் நம்ம நடத்தி இருக்கிறார். ஆண்டோட நாமத்துக்கு மறுமொழி சில பேருக்கு விளங்கல யோசிக்கிறாங்க, விளங்காட விளங்க போடு என்ன கவனிங்க. சோ நம்ம இந்த ஆண்டு முழுவதும் நம்ம நடத்தி இருக்கிறார், நம்ம வாழ வச்சிருக்கிறார், நமக்கு நன்மை செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவருக்கு நாம நன்றி சொல்லுவோம். நமக்கு உதவி செய்தவர்களை நம்ம மறவாதபடி அவளை கண்ணம் பண்ணுவோம். கத்தோட நாம தும்பாய் முன்னாள் ஜெயமனும் கத்தரை நோக்கி நாம் கண்களை மூடி ஆண்டோரை நோக்கி நாங்கள் பார்ப்போம். ஸ்தோத்திரம்.